நம்மளுடைய பொதுவான ஆராதனையில நம்ம வந்து யோவான் சுவிசேஷத்திலிருந்து இயேசு கிறிஸ்து கர்த்தராகி இயேசு கிறிஸ்து நமக்கு என்ன செய்திருக்கிறார்ன்றத நம்ம பார்த்துக்கிட்டு வந்திருக்கிறோம். இந்த கம்யூனியன் வாரங்கள்ல வந்து நம்ம ரெண்டு வாரமா பாவத்தை பத்தி நம்ம பார்த்திருக்கிறோம். இயேசு கிறிஸ்து நமக்கு என்ன செய்திருக்கிறாருன்றத சுவிசேஷத்துல பார்க்கும்போது அதுக்கு நம்ம என்ன பதில் கொடுக்கணும்னு வேதம் எதிர்பார்க்கிறது அப்படின்ற காரியங்களை தான் இந்த சண்டே கம்யூனியன் வாரங்களை நம்ம பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து தன்னை நம்மளுடைய பாவங்களை சுமந்து எவ்வளவாய் நமக்காக மரிக்கும் போது அவர் அந்த விதத்துல கபத்தான்ற இடத்துல பாடுபட்டதை நம்ம பார்க்கும்போது நம்மளுடைய ரியாக்ஷன் என்னவா இருக்கணும் அதை பார்க்கும்போது, இயேசு கிறிஸ்துடைய பாடுகளை நம்ம பார்க்கிறோம், அதை பார்க்கும்போது நம்ம எப்படி அதுக்கு அதை பார்க்கும்போது நமக்கு என்ன தோன்றுகிறது, என்ன மாதிரி ஒரு பதில் நமக்கு வருகிறது. நிறைய பேர் என்ன பண்றதுன்னா ஒரு பரிதாபப்பட்டு அப்படியே கண்ணீர் விடுறது, இயேசு ஐயோ அவ்வளவு கஷ்டப்பட்டாரு அப்படின்றது, அதோடு நின்றுறது. அது வரம் தான் இயற்கையா, ஆனா அதோடு நின்றுடக்கூடாது. புரியுதுங்களா? என்ன வேதம் எதிர்பார்க்கிறது, இல்லைன்னா அப்படியே இயேசுவை பத்தி நினைச்சுக்கிட்டு சும்மா அர்த்தம் இல்லாம கோடானி கோடி ஸ்தோத்திரம் கோடானி கோடி ஸ்தோத்திரம்னு இருக்க வேண்டியது. அது இல்ல, வேதம் எங்க பார் என்ன வலியுறுத்துகிறது தெரியுதுங்களா? இயேசு உனக்காக இவ்வளவு செஞ்சிருக்கும் போது நம்ம கிட்ட இருந்து எதிர்பார்க்கிற ஒரே ஒரு ரியாக்ஷன் என்ன தெரியுங்களா? மனம் திரும்புதல். அதுதான் எதிர்பார்க்கப்படுகிறது. இதெல்லாம் பாக்குறியே, இந்த சுவிசேஷத்தெல்லாம் கேட்கிறியே, இயேசு உன்னுடைய பாவங்களுக்காக இவ்வளவு மரித்திருக்காருன்னு பாக்குறியே, நீ அழுகலாம், அதை பத்தி பரிதாபப்படலாம், அதை பத்தி ரொம்ப வேதனைப்படலாம், ஆனா வேதம் எதிர்பார்க்கறது மாத்திரம் இல்லாம கட்டளை எடுக்கிறது என்ன? ரிப்பென்டன்ஸ், மனம் திரும்புதல். அதை குறித்து தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். கடவுள் நமக்கு இவ்வளவாய் செய்திருக்கும் போது அதுக்கு பதிலாக அதுக்கு ஒரு பதில் கொடுக்கிற விதத்துல நம்ம என்ன செய்ய போறோம்? ஆதாம் பிள்ளைகளா பிறந்த நம்ம எல்லோருக்கும் தேவனுடைய உக்கிர கோபாக்கு ரெண்டு ஆப்ஷன் தான் பைபிள்ல இருக்கு. தேவனுடைய உக்கிர கோபாக்குன்னு நம்ம கெட்டு போகலாம், இல்ல அந்த மனம் திரும்பி அந்த உக்கிர கோபானைக்கிட்ட இருந்து தப்பித்துக் கொள்ளலாம். ஒன்னு கெட்டு போகணும், இல்ல மனம் திரும்பணும். அது ரெண்டு தான் கொடுக்கப்பட்டிருக்கிறத நம்ம பாக்குறோம். மனம் திரும்புதல் இல்லாம சுவிசேஷம்ன்றதே இல்ல. புரியுதுங்களா? சுவிசேஷம் அநேக இடத்துல சுவிசேஷம்னு போதிக்கிறது, ஆனா மனம் திரும்புதல் இல்லாம தான் போதிக்கிறது. மனம் திரும்புதலும் விசுவாசமும் பிரிக்க முடியாது. ஒரு ஒரு காயின்ல வந்து ரெண்டு பக்கங்கள் இருக்கிற மாதிரி, ஒரு நாணயத்துல ரெண்டு பக்கம் இருக்கிற மாதிரி தலைப்பு ஒன்று இல்லைங்களா, அந்த மாதிரி மனம் திரும்புதலும் விசுவாசமும் பிரிக்கவே முடியாது. மனம் திரும்புதல் ஒருத்தன் ஒரு ரட்சிக்கப்பட்டான் அப்படின்னு நான் சொல்றேன், நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன் நான் சொல்றேன், என்ன என்ன சொல்றேன்னா, மனம் திரும்புதல் விசுவாசத்தின் அனுபவம் எனக்கு ஏற்பட்டு விட்டது, அதுக்கு பேர் தான் ரட்சிப்பு. புரியுதுங்களா? மனம் திரும்புதல் தெரியல, விசுவாசம்ன்றது தெரியலன்னா ரட்சிப்புன்னு சொல்றதுக்கே அர்த்தமே இல்லை. அந்த ரட்சிப்புன்ற கதவு, ஒரு கதவு வந்து அந்த கதவு நிக்குதுன்னா அது எதனால நிக்குது? அந்த ரெண்டு இன்ச்சஸ் இன்ச்சஸ் போட்டிருக்காங்க இல்லைங்களா, அதனாலதான் நிக்குது. அந்த ரெண்டு இன்ச்சஸ் தான் மனம் திரும்புதலும் விசுவாசம். அந்த ரெண்டு இன்ச்சஸ் இல்லைன்னா கதவு நிக்கமா? நிக்க முடியாது. ரட்சிப்புன்றதுக்கு அர்த்தமே இல்லை, ரட்சிப்பே இல்லைன்னு அர்த்தம். அதனால மனம் திரும்புதல் விசுவாசம் என் வாழ்க்கையில் இருக்கிறதா, அந்த அனுபவம் எனக்கு ஏற்பட்டிருக்கிறதா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்படி தெரிஞ்சுக்கணும்னா நமக்கு முதல்ல என்ன தெரியணும்? மனம் திரும்புதல்னா என்னன்னு தெரியணும் இல்லைங்களா? மனம் திரும்புதல்லாம் என்ன, அதை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். நம்மளுடைய அந்த வினாவிடை போதகங்கள் கேட்டகிசம் வந்து மனம் திரும்புதலை பத்தி ஒரு ஒரு அர்த்தம் கொடுக்குது. நம்ம பார்த்திருக்கோம், உங்களுக்கு ஞாபகம் இருக்குங்களா? வினாவிடை போதகங்கள் மனம் திரும்புதல் என்றால் என்ன அப்படின்றதுக்கு அர்த்தம் கொடுக்குது. அது என்ன சொல்லுதுன்னா, மனம் திரும்புதல் அனுபவம் இதுதான், பாவி தன்னுடைய பாவத்தை குறித்து மெய்யான உணர்வோடு. ஒரு பாவி தன்னுடைய பாவத்தை குறித்து, நான் பாவி பாவின்ற, நம்ம எல்லாரும் பாவின்னு சொல்றது இல்ல, நான் பாவின்ற மெய்யான உணர்வோடு அது ஏற்படுது. ஏற்பட்ட பிறகு கிறிஸ்துக்குள்ள கர்த்தர் தனக்கு அளிக்கும் கிருபை புரிந்து கொண்டு துக்கத்தோடு பாவத்தை வெறுத்து கீழ்ப்படிதலை தன்னுடைய முழு நோக்கமாக கொண்டு அதற்காக உழைக்கும்படி கர்த்தர் பக்கம் திரும்பும் ரட்சிக்கும் கிருபை மனம் திரும்புதல். அந்த மூணு காரியத்தை நாம் பார்க்கலாம். முதலாவது காரியம் என்ன? அது ஒரு கிருபை, இட்ஸ் கிரேஸ். நான் ஏதோ மனம் திரும்பி ரட்சிப்பை சம்பாதிச்சுக்கிறது இல்ல, கடவுள் எனக்குள்ள வேலை செய்யறாருன்றதுக்கு, கடவுள் கிருபை எனக்குள்ள வேலை செய்யுதுன்றதுக்கு ஒரு அடையாளம் என்ன? நான் மனம் திரும்புறேன், மனம் திரும்புறேன். அதைத்தான் பார்க்கிறோம். அடுத்தபடியா என்ன பார்க்கிறோம்? ஒரு பாவி தன்னுடைய பாவத்தை குறித்த மெய்யான உணர்வு, ஐயோ நான் பாவின்ற ஒரு உணர்வு அவனுக்கு ஏற்பட்டு, அவன் கடவுள் எனக்காக இவ்வளவு பாடுபட்டு இருக்காரு, என் பாவத்தை பார்த்து அவன் பாவத்தை பார்க்கறான், எவ்வளவு பயங்கரமான பாவின்னு பார்க்கறான், அவன் இருதயத்தை பார்க்கறான், எனக்காகவா என் கடவுள் இவ்வளவா பாடுபட்டு, இயேசு கிறிஸ்து நான் உன்னை மன்னிக்கிறேன், உனக்காகத்தான் இவ்வளவு பாடுகளை பட்டேன்னு அந்த கிருபைய, அந்த இரக்கத்தை அவன் பார்த்து தன் பாவத்தை வெறுத்து அதுக்கு ஒரு துக்கத்தோடு அவன் கடவுள் பக்கம் கீழ்படியணும்னு திரும்புறான். அதான் மனம் திரும்புதல். மனம் வந்து நம்ம திரும்புறது இல்ல, நம்ம மனம் திரும்புது. நம்ம மனம் எங்க இருக்குது? பாவத்து பக்கம் இருக்குது. பாவத்தையே நோக்கமா கொண்டிருக்கோம், பாவத்திலேயே பிறந்திருக்கோம். பாவம் செய்யாம நம்மளால இருக்க முடியாது. தீவிரமா பாவத்தை விரும்புகிற மக்கள் வந்து பாவத்தை வெறுக்கிறோம், வெறுத்து அதுக்கு துக்கம் பட்டு அதுல இருந்து கடவுள் பக்கம் திரும்பி அவர்கிட்ட சேரும். அதான் மனம் திரும்புதல். புரியுதுங்களா? சரி, இத குறித்து நிறைய குழப்பம் ஏற்பட்டிருக்கு. இது எவ்வளவு முக்கியம் பாருங்களேன். மனம் திரும்புதலே இல்லைன்னா எவனுமே பரலோகத்துக்கு போக முடியாது, எல்லாம் நரகத்துக்கு தான் போக போறான். மனம் திரும்புதல் என்ற ஒரு அனுபவம் அர்த்தம் எனக்கு தெரியலனா நான் என்ன கிறிஸ்தவனே சொல்லிக்க கூடாது. புரியுதுங்களா? மனம் திரும்பினவன் தான் கிறிஸ்தவன், சொல்லிக்கவே கூடாது. அந்த மாதிரி பார்க்கும்போது சாத்தான் வந்து இந்த அர்த்தத்தை எல்லா இடத்துலயும் குழப்பி வச்சிடறான். மனம் திரும்புதல் அர்த்தத்தை போதிக்கிறது இல்ல, இல்லைன்னா மனம் திரும்புதலே சொல்றது இல்ல, சொன்னாலும் அதுக்கு அர்த்தத்தை சொல்லி கொடுக்கறது இல்ல. நம்ம என்னன்னு பார்க்க போறோம். மனம் திரும்புதல் அதுல ஒரே ஒரு பகுதியை தான் நம்ம பார்க்க போறோம். என்ன மனம் திரும்புதல் அப்படின்றது? அநேக பொய்யான மனம் திரும்புதலும் இருக்கிறது, அநேக பொய்யான மனம் திரும்புதலும் இருக்கிறது நம்ம பார்க்கிறோம். சரி, மனம் திரும்புதல் அப்படின் போது பொய்யான அர்த்தம் என்ன பார்க்கிறோம்னா, பாவத்தை வெறுத்து பாவத்துக்காக துக்கப்பட்டு கடவுள் பக்கம் திரும்பி கடவுளோடு சேர்றது தான் மனம் திரும்புதல். ரெண்டு பொய்யான மனம் திரும்புதல் எப்படி வருதுன்னா, பாவத்தை வெறுக்காம பாவத்தை குறித்து ஒரு உணர்வு இல்லாம கடவுள் பக்கம் சேரலான்னு பாக்குறது. எல்லாமே இருக்கும், பாவ ஆசைகள், பாவத்தை பத்தி இன்பம், பாவத்தை இன்னும் பிடிக்கும், ஆனா கடவுள்கிட்ட சேரலான்னு பாக்குறது, அதுதான் பிசாசுடைய மனம் திரும்புதல். அது ஏமாத்துற ஒரு மனம் திரும்புதல், அது ஒரு பக்கம் ஒரு மனம் திரும்புதல். இன்னொரு மனம் திரும்புதல் எப்படி இருக்கு தெரியுங்களா? பாவத்தை குறித்து சுயநல நோக்கங்களுக்காக ஒரு துக்கம், பாவத்தை வெறுக்கிறோம், ஏன்னா பாவம் செஞ்சா நம்ம கெட்டு போறோம், அழிஞ்சு போறோம்ன்றதுனால பாவத்தை குறித்து ஒரு துக்கம் ஏற்படுது. உலக பிரகாரமான துக்கம் ஏற்பட்டு, தெய்வீக துக்கம் இல்ல, உலக பிரகாரமான துக்கம் ஏற்பட்டு பாவத்தை வெறுத்து பாவத்துக்கிட்ட இருந்து திரும்புறது, ஆனா இந்த பக்கம் திரும்புறது இல்ல. புரியுதுங்களா? கடவுள்கிட்ட சேர்றது இல்ல. அது ரொம்ப ஆபத்தான ஒரு மனம் திரும்புதல் பைபிள்ல போட்டிருக்கு. அதுல நிறைய பேர் இருக்கிறாங்கன்னு பைபிள்ல போட்டிருக்கு. ரொம்ப ஆபத்தானது. எந்த அளவுக்கு ஆபத்துன்றத ஒரு வசனத்துல இயேசு சொல்றாரு பாருங்களேன். மத்தேயு 12:43 வசனத்தை நாம் பார்க்கலாம். மத்தேயு 12:43.
பரிசுத்த ஆவி ஒரு மனுஷனை விட்டு புறப்படும் போது வறண்ட இடங்களில் அலைந்து இளைப்பாறுதல் தேதியும் கண்டடையாமல் நான் விட்டு வந்த என் வீட்டுக்கு திரும்பி போவேன் என்று சொல்லி அங்கே வந்து அந்த வீடு வெறுமையாயும் வெறுமையும் பெருக்கி ஜோடிக்கப்பட்டதாகவும் இருக்க கண்டு திரும்பி போய் தன்னிலும் கொள்ளாத வேறு 7 ஆவிகளை தன்னோட கூட்டிக் கொண்டு வந்து உட்புகுந்து அங்கே குடியிருக்கும். அப்பொழுது அந்த மனுஷனுடைய முன்னிலைமையிலும் அவன் பின்னிலைமை அதிக கேடுள்ளதாய் இருக்கும். அப்படியே இந்த பொருளாத
சந்ததிக்கு, அப்படியே இந்த பொல்லாத சந்ததிக்கு சம்பவிக்கும். இதான் இந்த நான் சொன்ன மனம் திரும்புதல். பாவத்தை குறித்து ஒரு துக்கம், ஏன் பாவத்தை செஞ்சா நான் நரகத்துக்கு போயிடுவேன், பாவத்தை செஞ்சா நான் அழிஞ்சு போயிடுவேன்ற ஒரு துக்கம் ஏற்பட்டு அது செய்யாம கொஞ்சம் திரும்பலாம், திரும்பி ஆனா கடவுள் பக்கம் சேர்றது இல்ல. அது கடவுள் பக்கம் சேர்றதுன்னா என்னன்னு நான் இன்னைக்கு சொல்ல போறேன். மனம் திரும்புதல் அதுதான் ரொம்ப முக்கியமா நான் சொல்ல போறேன். ஆனா இந்த மனம் திரும்புதல் எவ்வளவு டேஞ்சர் பாருங்களேன். இந்த ஜனங்க என்ன பண்ணாங்கன்னா, யோவான் ஸ்தானம் வந்து போதிச்சார். போதிச்சு அவர் என்ன பண்ணார், என்ன சொன்னார், முதல்ல மனம் திரும்புங்கள், தேவனுடைய ராஜ்யம் சமீபமா இருக்கிறது, ஜட்ஜ்மெண்ட் உங்களுக்கு வரப்போகிறது, மேசியா வந்து உங்களை எல்லாரையும் அடிக்க போறாரு, மனம் திரும்புங்க. மனம் திரும்புங்கன்னா எருசலேமே போச்சு அவர்கிட்ட மனம் திரும்பி ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கு. அவங்க பாவத்தை பார்த்தாங்க, பாவத்தை குறித்து துக்கப்பட்டு அவங்க என்ன பண்ணாங்க, மனம் அவங்க பாவத்தை வெறுத்து ஞானஸ்தானம் எடுத்துக்கிட்டாங்க. ஞானஸ்தானம் எடுத்து அவங்க என்ன பண்ணலன்னா, பாவத்தை வெறுத்தாங்க, சின்ன சின்ன மாற்றங்கள், வெளிப்பிரகாரமான மாற்றங்களை பண்ணிக்கிட்டாங்க. நான் இனிமே போய் சொல்ல மாட்டேன், நான் இனிமே தப்பான காரியத்தை பார்க்க மாட்டேன், இனிமே குடிக்க மாட்டேன், அதை பண்ண மாட்டேன், இதை பண்ண மாட்டேன்னு வெளிப்பிரகாரமான சில மாற்றங்களை அவங்க பண்ணிக்கிட்டு அவ்வளவுதான் பண்ணாங்க. பண்ணிட்டு ஆனா தேவனோடு அவங்க சேராம போனதுனால என்ன ஆச்சு, இயேசு வந்தார் இல்லையா, இயேசு வாங்க என்கிட்டன்னு அவர்கிட்ட அவர் சேராம போனதுனால அவங்க முந்தின நிலைமை, இயேசு வருவதற்கு முன்னாடியே நல்லா இருந்தாங்க, அவங்க இயேசு வந்த பிறகுதான் மிக மோசமா கெட்டு போயிட்டாங்கன்ற மாதிரி ஆயிடுச்சு அவங்க வாழ்க்கை. எப்படி நம்ம பாக்குறோம், மேசியாவை தேவகுமாரன் அடிச்சிருக்கும் போது அவர் சிலுவையில் அறையும், சிலுவையில் அறை அவருடைய ரத்த பலி எங்க மேல வரட்டும்னு ஏழு பிசாசுங்க அவங்களுக்குள்ள வந்துட்ட மாதிரி அப்படி ஆயிடுச்சு பாருங்க. அதான் தீர்க்க தரிசனமா சொல்றாரு, அவங்களுடைய இந்த அப்படியே இந்த சந்ததிக்கு நடக்கும். அவங்க வந்து பாவத்தை வெறுத்தாங்க, பாவம் தப்புன்னு வெளிப்பிரகாரமான சில மாற்றங்களை செஞ்சாங்களே தவிர தேவனோடு சேருகிறது, கீழ்ப்படிந்து தேவனோடு ஒட்டிக்கிற அந்த அந்த காரியத்தை அவங்க செய்யாம விட்டதுனால அவங்க முந்தின நிலைமை பிந்தின நிலை மாதிரி போயிருச்சு. இதே மாதிரிதான் ஒவ்வொரு மனுஷனும், அவன் குடிக்கிறான், அவன் வெறிச்சு பாவம் செய்யறான், தப்பு செய்யறான், போய் சொல்றான், அதனால அவன் பாக்குறான், பார்த்துட்டு அதனால கடன் பிரச்சனை வருது, குடும்பம் நிம்மதி இல்லை, அதனால சாபம் வரலாம், வியாதி வரலாம், என்னத்துக்கு நம்ம பாவம் செய்யணும், நரகத்துக்கு வேற கடவுள் போடுறேன்னு சொல்லிக்கிறாரு, ஒரு சாபம் வந்துரும்னு சுயநல நோக்கங்களுக்காக, புரியுதுங்களா, சுயநல நோக்கங்களுக்காக பாவத்தை விடுற மாதிரி வெளிப்பிரகாரமா சில மாற்றங்களை செஞ்சுக்கிறது, அந்த மாதிரி சில மாற்றங்களை செய்து கடவுள் பக்கம் சேர்றது இல்ல, புரியுதுங்களா. அப்படிப்பட்ட மனிதர்கள் வந்து அது உண்மையான மனம் திரும்புதல் இல்ல, ஒரு ரெண்டு ஒரு மாசம் நான் குடிக்காம இருப்பேன், ஒரு இல்ல மனம் திரும்பிட்டேன் நானு, ஏன் ஒரு மாசம் நான் குடிக்கல, ஒரு மாசம் நான் தப்பு செய்யல, ஒரு ஆறு மாசமா சுத்தமா இருக்கிறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க சுயநல நோக்கத்துக்காக திரும்புறாங்களே தவிர அது உண்மையான மனம் திரும்புதல் இல்ல. உண்மையான மனம் திரும்புதல் எப்படின்னு நான் சொல்ல போறேன், புரியுதுங்களா. அப்படி திரும்பும் போது என்ன ஆகுதுன்னா அவங்க முந்தின நிலைமை பிந்தின நிலைமையுடைய மோசமா போயிடுறாங்க, இன்னும் பெரிய குடிகாரர்களா அவங்க மாறி விடுகிறாங்க. அவங்க மாற்றம் எல்லாம் கொஞ்ச நாள் தான், ஒரு ஆறு மாசமோ ஒரு வருஷமோ, அதுக்கப்புறம் பயங்கரமா அவங்க ஆயிரத்தை பாக்குறோம். அது மனம் திரும்புதல் இல்ல, அதைத்தான் அவங்களுக்கு சொல்ல வர, நான் இனிமே போய் சொல்ல மாட்டேன், நான் இனிமே இது பண்ண மாட்டேன், நான் இனிமே அந்த தப்பு பண்ண மாட்டேன் அப்படின்னு வெளிப்பிரகாரமா நம்ம ஒரு மாற்றங்களை செஞ்சுக்கிறது இல்ல மனம் திரும்புதல், புரியுதுங்களா. என்ன மனம் திரும்புதல் அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். அப்படி ஒரு மனம் திரும்புதல் ரொம்ப பயங்கரமானது, ஏன்னா ஒரு பிசாசு நம்ம கிட்ட இருந்து வெளியே போகுது, நான் இனிமே அதை பண்ண மாட்டேன், இதை பண்ண மாட்டேன்னு பிசாச விரட்டிடும், விரட்டிட்டு அது போய் என்ன பண்ணுதான், வனாந்திரத்துல தேடி பார்க்குதான், தேடி பார்த்து அதுக்கு எங்கேயுமே இடம் கிடைக்கல, நம்மளை தேடி வருதான். நம்மளை தேடி வரும்போது நம்ம காண்டி கடவுள் பக்கம் திரும்பி அவரோடு இணைந்து ஒரு அந்யோன்யத்துல கடவுள் பக்கம் வளர்றதுல ஒரு கீழ்ப்படிதல்ல கடவுள்ல நிறைஞ்சு இல்லாத மக்களா இருந்தோம்னா அது போய் ஏழு பிசாசங்களை கூட்டு வந்து நம்மளை இன்னும் மோசமா ஆக்கிரும், இன்னும் பயங்கரமான குடிகாரங்களா, இன்னும் பயங்கரமான பொய் சொல்றவங்களை, பயங்கரமான பாவிகளா நம்மளை மாத்திரும். சரி, மனம் திரும்புதல்னா என்னன்னு பார்ப்போம். முதலாவது மனம் திரும்புதல் வந்து அது பாவி வந்து ஒரு மனுஷ தான் ஒரு மனம் திரும்புதல் வந்து எந்த மனம் திரும்புதலும் என்ன மையமாக தன்னை மையமாக தன்னை நோக்கமாக கொண்டு இருக்கக்கூடாது. உதாரணத்துக்கு என் குடும்பம் கெட்டு போகுது, என் பாடி கெட்டு போகுது, இல்ல நான் நரகத்துக்கு போயிடுவேன், இல்ல மோசமா ஆயிடுவேன், பாவம் செய்யறதுனால என்ன வருதுன்னு என்னுடைய சுயநல நோக்கங்களுக்காக வர்றதில்ல மனம் திரும்புதல். அந்த மனம் திரும்புதல் வந்து யார மையமா கொண்டிருக்கணும்னா கடவுளை மையமா கொண்டிருக்கணும். கடவுள் யாரு, அவருக்கு விரோதமா நான் எவ்வளவு பெரிய பாவம் செஞ்சிருக்கிறேன், அது எவ்வளவு பெரிய பயங்கரம்ன்றத கொண்டுதான் எனக்கு மனம் திரும்புதல் வரணும். கடவுளை மையமாக கொண்டிருக்கணும், கடவுளை சென்றாக கொண்டிருக்கணும். அந்த மனம் திரும்புதல் அதுதான் மெய்யான மனம் திரும்புதல். அவன் எந்த அளவுக்கு கடவுளுக்கு விரோதமா நான் எப்படி செய்யறான், அவர் எவ்வளவு அன்பானவர், அவர் எவ்வளவு எனக்காக இரக்கமா செஞ்சிருக்கிறாரு, கிருபையா செஞ்சிருக்கிறாரு, எனக்காக எவ்வளவு பாடுபட்டிருக்காரு, அவருடைய குணாதிசயங்கள் எவ்வளவு அதிசயோன்றத அவரை பார்த்து தான் எனக்கு மனம் திரும்புதல் வரணும். என்னுடைய சுயநல நோக்கங்களுக்காக, என் குடும்பத்துக்காக, அதுக்காக, பணத்துக்காக வர்றதில்ல மனம் திரும்புதல். அது வந்து வெளிப்பிரகாரமான மாற்றத்தை தான் கொண்டு வரும். உண்மையான மனம் திரும்புதல் யாரும் மையமா கொண்டிருக்கணும், இட் சுட் பி ஃபோக்கஸ்ட் ஆன் காட். இஃப் ஐ ஹேவ் டு ரிபென்ட், வை ஆம் ஐ ரிபென்டிங், எதுக்காக நான் மனம் திரும்புறேன், நான் ரொம்ப பாவியா இருக்கிறேன், போய் சொல்றேன், நரகத்துக்கு போயிடுவேன்றது இல்லை, எனக்கு ஏதோ ஒன்று கெட்டது நடக்கும்ன்றதுனால இல்ல, கடவுளுக்கு அது எவ்வளவு பெரிய பாதகம்ன்றத உணர்ந்துதான் மனம் திரும்புறது. கடவுளை மையமாக, கடவுளை சென்டராக கொண்டிருக்கணும். அப்படி மனம் திரும்புறவன் வந்து ஒரு அப்படி பாவத்தை வெறுத்து பாவத்துக்காக துக்கப்பட்டு கிறிஸ்து எனக்காக எவ்வளவு பெரிய கிருபையை கொடுத்திருக்காருன்னு கடவுள் பக்கம் திரும்பி கடவுள் பக்கம் போறான் பாருங்க, கடவுள் பித்தனாக மாறிடலாம். கடவுள்கிட்ட சேர்றதுன்னா என்ன தெரியுமா அர்த்தம், கடவுள் பித்து பேய் பிடிச்சிருச்சுன்னு தெரியுங்களா, அவனுக்கு பேய் பிடிச்சிருச்சு, அவனுக்கு கடவுள் பிடிச்சிருச்சு. இன்னுமே பாவத்தை விட்டு என்ன ஆயிடுச்சு அவனுக்கு, அவனுக்கு கடவுள் பைத்தியம், கடவுள் பைத்தியம். அவன் சாப்பிடுறது, குடிக்கிறது, வாழ்றது எல்லாமே கடவுள் பைத்தியமா அவன் மாறிட்டான். அதுதாங்க மனம் திரும்புதல். புரியுதுங்களா, ஏதோ என்ன கெட்ட காரியங்கள்லாம் விடுறது இல்ல, கெட்ட காரியங்களை விட்டு கடவுளோடு நான் போய் பயங்கரமா சேர்ந்துடுறது. இன்னமே என் கடவுள் தான் எனக்கு எல்லாமே. சாப்பிடும் போது, எங்க இருந்தாலும் சாப்பிடும் போது, குடிக்கும் போது, வாழும் போது, கடவுள் கடவுள் கடவுள், தேவன் தேவன் தேவன், அவர் மேல அந்த உறவுல பயங்கரமா இணைந்து போகிறது, கடவுளோடு ஒன்றா இணைந்து போகிறது. அவன் கடவுள் பித்தன், இனிமே கடவுள் பைத்தியம் அவன், அந்த மாதிரி மாறுறது தாங்க மனம் திரும்புதல். அது வந்து பைபிள்ல நான் உங்களுக்கு காமிக்க போறேன், மூணு இடங்கள்ல காமிக்க போறேன். இப்படி இப்படி பைபிள்ல பைபிள் இருக்கிற எல்லா மனம் திரும்புதலும் இப்படித்தான். புரியுதுங்களா, யாரு எடுத்து பாருங்க, இப்படித்தான் மனம் திரும்பி இருக்காங்க. அவங்க ஏதோ ஒரு சில கெட்ட காரியங்களை மாத்திக்கிட்டு அவங்க வந்துடல, இல்ல மனம் திரும்பினாங்கன்னா கடவுளை பார்த்து பாவத்தை பயங்கரமா வெறுத்து கடவுள் பைத்தியக்காரங்கள் ஆயிட்டாங்க. இன்னுமே வாழ்க்கையெல்லாம் அவங்களுக்கு கடவுள் தான், கடவுள் கடவுள் கடவுளா மாறிட்டாங்க. யார எடுத்து பாருங்க, அப்படிதான். நம்ம மூணு பேரை ஒண்டி பார்ப்போம். இன்னைக்கு படிச்ச சங்கீதத்தையே நம்ம எடுத்து பார்த்தோம்னா, தாவீதை எடுத்து பார்க்கலாம். சங்கீதம் 51, அவர் எதனால அவ்வளோ கஷ்டப்படுறாரு, எதனால அப்படிப்பட்ட சங்கீதத்தை எழுதி வச்சிட்டாரு, உலக பிரகாரமா யோசிச்சு பாத்தீங்கன்னா, அவர் ஒரு ராஜா, ராஜாவுக்கு எத்தனை மனைவினா இருக்கலாம் தெரியுங்களா, அந்த காலத்துல எத்தனை மனைவி, அவர் இஷ்டப்படி செய்ய முடியாது, எத்தனையோ ராஜாங்க என்னென்னவோ தப்பு செய்யறாங்க. அவருக்கு ஒரு பெண்ணு பிடிச்சிச்சு, அவங்க புருஷனை கொண்டுட்டாரு. உலக பிரகாரமா யோசிச்சு பார்த்தா அது என்ன பெரிய பிரச்சனை, எத்தனையோ பேரை வச்சு பார்த்தோம்னா இவரு ராஜா இவர் செய்யலாமே, ஒன்னும் பெரிய பிரச்சனை இல்லையா, நானும் அநியாயம் செஞ்சிருக்காங்க, இது என்ன பெரிய அநியாயம். அவர் ஏன் அப்படி துடிக்கிறாரு, ஏன் அப்படி கதர்றாரு, அது காரணம் என்ன தெரியுமா, அந்த வசனத்தை படிப்போம். ஒன்னுல இருந்து படிக்கிறேன் பாருங்க, தேவனே உமது கிருபையின்படி எனக்கு இறங்கும், உமது மிகுந்த இரக்கங்களின்படி என் மீறுதல்களை மீறுதல்கள் நீங்க என்னை சுத்திகரியும், என் அக்கிரம் நீங்க என்னை முற்றிலும் கழுவி, என் பாவமற்ற என்னை சுத்திகரியும், என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன், என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிற்கிறது. ஏன் பாதாவிது இவ்வளவு கஷ்டப்படுற பாவத்தை குறித்து, நீ செஞ்ச பாவத்தை குறித்து ஏன் இவ்வளவு பரிசுப்படுற, 4வது வசனத்துல சொல்றாரு பாருங்க. இதான் காரணம், தேவரீர் ஒருவருக்கே விரோதமாய் நான் பாவம் செய்தேன், உமது கண்களுக்கு முன்பாக பொல்லாங்கானதை நடப்பித்தேன். ஏன் தெரியுமா, பாவத்தை கடவுளுக்கு முன்பதாக என்னான்றத பார்த்ததுனாலதான் அவருக்கு அந்த மனம் திரும்புதல் வந்துச்சு. புரியுதுங்களா, கடவுளுக்கு எப்படி அந்த பாவம் பாதிச்சுச்சு, கடவுள் பார்வையில அந்த பாவம் எவ்வளவு பயங்கரம் அகோரம்னு பார்த்ததுனாலதான் அவருக்கு அந்த மனம் திரும்புதலே வந்துச்சு. அதான் உண்மையான மனம் திரும்புதல். புரியுதுங்களா, சுயநல நோக்கங்களுக்காக வர்றதில்ல மனம் திரும்புதல், கடவுள் பார்வையில கடவுளை அது எப்படி பாதிச்சிருக்கிறது, அது என்ன நமக்கு தெரியுங்களா, கடவுள் பார்வையில பாவம் எப்படி அவரை பாதிக்கிறதுன்னு நமக்கு தெரியறதில்ல. யோசேப்பை எடுத்து பாத்தீங்கன்னா, ஆதியாகமத்துல அவருக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிச்சு கடவுள் பார்வையில பாவம் செய்யறதுனா என்னன்றது. ஒரு அடிமையா வந்தான், பாவம் அடிமையா அண்ணன் தம்பிங்க வித்துட்டாங்க, லோ கிளாஸா இருந்தான், நல்லா கஷ்டப்பட்டு வேலையில வந்து முன்னேறி வந்து அந்த 24 வீட்லயே பெருசா வந்து பெரிய பதவிக்கு வந்துட்டான், பெரிய மேனேஜரா வந்துட்டான். அப்பதான் கஷ்டப்பட்டு மேல வந்திருக்கிறான். மேல வந்திருக்கிற போது அவனுக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனை யோசிச்சு பாருங்களேன். அந்த 24 மனைவி பாவம் செய்ய அவனை தூண்டுது, அவன் செய்யாம அது பேச்சு கேட்காம போனானா எவ்வளவு பெரிய பிரச்சனை அவனுக்கு. இப்பதான் முன்னேறி நம்ம மேல வந்திருக்கிறோம். பயங்கரமா ஜெயில தூக்கி போடுவாங்க, பயங்கரமா அடிக்குவாங்க, நம்ம சம்பாரிச்சதெல்லாம் போச்சு. இயற்கைக்கு விரோதம் அவன் செஞ்சது, பாவ இயற்கைக்கு விரோதம். ஏன்னா அவனுக்கும் வாலிப வயசு, 24 வயசும் அழகா இருக்கிறது, அதெல்லாம் அப்படிப்பட்ட மனுஷன் வந்து ஜெயில போடுவாங்க, அடிக்குவாங்க, பட்னியா போடுவாங்க, பயங்கர கொடுமை, வெளிநாட்டுல இருக்கிறோம், நமக்கு என்ன நடக்கும்ன்றதெல்லாம் அவன் யோசிக்காம அவன் எதை தெரியுமா பெரிய பயங்கரமா பார்த்தான். அது செய்யும் போது திருப்பி 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 சோதனை அவனு தாக்க வரும்போது அவன் என்ன சொன்னான் தெரியுங்களா, ரொம்ப அருமையா சொன்னான், தேவனுக்கு விரோதமாய் நான் எப்படி பாவம் செய்வேன், என் தேவனுக்கு விரோதமாய் நான் எப்படி பாவம் செய்வேன். அவன் சொன்ன வார்த்தை வந்து நான் இந்த வாரம்லாம் ஏதாவது தப்பா வரும்போதெல்லாம் அது மனசுல ஒளிச்சுக்கிட்டே, அது காதுல கேட்டுக்கிட்டே இருக்கும், என் தேவனுக்கு விரோதமாய் நான் எப்படி பாவம் செய்வேன். அதான் அவன் கேட்டான். எவ்வளவு பெரிய பயங்கரம் நடக்க போகுது அவனுக்கு, அதெல்லாம் பெருசா பயங்கரம் இல்ல. அவன் பார்த்த பெரிய பயங்கரம் என்ன, சோதனை திருப்பி திருப்பி அவனுக்கு தாக்குற மாதிரி வந்தாலும் அவன் இயற்க வாலிப வயது தனக்கு அவனுக்கு டெம்டேஷன் கொடுக்குது, அந்த பொண்ணு டெம்டேஷன் கொடுக்கற, வரப்போற கஷ்டத்தை நினைச்சு பார்க்கும் போதெல்லாம் அதெல்லாத்தையும் மேற்கொண்டு பெரிய காரியம் அவனுக்கு தெரிஞ்சதுன்னா, தேவனுக்கு விரோதமா நான் எப்படி பாவம் செய்வேன், எப்படி பாவம் செய்வேன். அதான் அவன் கேட்டாங்க. அது என்னன்னு தெரியுமா அவனுக்கு, தெரியுங்க கொஞ்சம், தேவனுக்கு விரோதமா பாவம் செய்யறதுனா என்ன தெரியுமா, அது செய்யறதுனால என்ன இருக்கிறது நம்ம கேட்டுக்கலாம், என்ன பெரிய இருக்கிறது, என்ன தெரியுமா பெரிய பிரச்சனை. இதாங்க இப்படி யோசிக்கணும், இப்படித்தான் யோசிச்சிருப்பான் யோசேப். எடுத்து பாத்தீங்கன்னா என்னையே நான் பாக்குறேன், என்ன நான் பார்த்தா இப்படி பாருங்களேன், நம்மள ஒருத்தர் உங்களை பாருங்களேன், என் கைய பாருங்க, காலை பாருங்க, நம்மள இருக்கிற ஒவ்வொரு அணுவும் சிருஷ்டி பண்ணது கடவுளுங்க. அவர் தான் நம்மளை சிருஷ்டி பண்ணாரு, என் சிருஷ்டிகர்த்தா அவர் தான். எனக்கு ஒரு உருவம் இருக்கிறது, எனக்கு ஒரு கை காலு மூக்கு கண்ணு, எனக்கு ஒரு உணர்வுகள் இருக்கிறது, சில காரியங்களை என்ஜாய் பண்றதுக்கு எனக்கு உணர்வுகள் இருக்குன்னா அதெல்லாம் கொடுத்தது அவர். அந்த சிருஷ்டிகர்த்தாக்கு விரோதமா நான் எப்படி, அவர் கொடுத்த காரியத்தை வச்சுக்கிட்டே அவருக்கு விரோதமா நான் எப்படி பாவது, என்ன பார்த்தாவே அவர் கொடுத்தது இல்லையா ஒவ்வொரு அணுவும், அதை வச்சுக்கிட்டு நான் எப்படி அவருக்கு விரோதமா நான் பாவம் செய்வேன். என் சிருஷ்டிகர்த்தா அவரு தான். அது மாத்திரம் இல்லாம அவர் பிதா, பரம பிதா, பரலோகத்தில் இருக்கிற பிதா. அந்த பிதா தான் என்ன, என் தாயின் கற்பத்திலிருந்து இந்நாள் வரைக்கும் என்ன ஆதரித்தவர் இல்லையா, அவரு தான் ஆதரிச்சாரு. கொஞ்சம் கூட சலிக்காம எல்லா ஆபத்துகள்ல இருந்து, எல்லா வியாதிகள்ல இருந்து, எல்லா கஷ்டங்கள்ல இருந்து அவர் தானே என்ன காப்பாத்திட்டு வந்தாரு. அவருக்கு விரோதமா நான் எப்படி பாவம் செய்வேன். உலகத்துல எங்க அம்மாவை நான் போட்டு அடிச்சனா, எங்க அம்மாவை போட்டு நான் காயப்படுத்தினா என்ன நினைப்பீங்க என்ன பத்தி, எங்க அம்மாவை போட்டு நல்லா அடிச்சிடுற, காயப்படுத்துறேன், ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிற மாதிரி எங்க அம்மாவை பண்ணிடுறேன்னு வைங்களேன், என்னை பத்தி என்ன நினைப்பீங்க, மனுஷனா நீ, மிருகம் இல்லையா நீ, நினைக்க மாட்டீங்க. பூலோகத்தில் இருக்கிற அம்மா அப்பாவையே காயப்படுத்தும் போது அப்படி நினைக்கிறோமே, பரலோகத்தில் இருக்கிற பரமபிதா எல்லாத்தையும் கொடுக்க உயிர் கொடுத்த, எங்க அப்பா அம்மாக்கே உயிர் கொடுத்த பரமபிதாவை காயப்படுத்தது, அவருக்கு விரோதமா செய்கிற பாவம் வந்து, அவரை காயப்படுத்துகிற ஒரு பாவம் வந்து எவ்வளவு பயங்கரம், என் தேவனுக்கு விரோதமா நான் எப்படி பாவம் செய்வேன். அதான் யோசேப்பு கேட்கிறான், எல்லாம் இருக்கிற ஒவ்வொரு அணுவும் அவர் சிருஷ்டித்தது இல்லையா, என் கை அவர் கொடுத்தாரு, இந்த கண் அவர் கொடுத்தது இல்லையா, அவர் கொடுத்த கண்ணை வச்சுக்கிட்டே அவருக்கு விரோதமா நான் பாவம் செய்யறது. அதான் ஜோசப் கேட்கிறான், நான் எப்படி பாவம் செய்வேன், என் தேவனுக்கு விரோதமா நான் எப்படி பாவம், என்னை பராமரித்தார் இல்லையா, சிறு வயது முதல் என்னை பராமரித்தார் இல்லையா, அவர் கொடுத்த ஆசீர்வாதங்கள் என்னை கொடுத்தார் இல்லையா, நான் அனுபவிக்கிற ஒவ்வொரு சந்தோஷமும் அவர் கொடுத்தது, என்கிட்ட இருக்கிற ஒவ்வொரு ஆசீர்வாதமும் அவர் கொடுத்தது, அவர் கொடுத்த என் வாழ்க்கையில கிடைத்தது எல்லாத்துக்குமே ஒரு லேபிள் இருக்கு, என்ன தெரியுமா, எனக்கு இருக்கிற வண்டி, எனக்கு இருக்கிற வீடு, எனக்கு இருக்கிற மனைவி உறவு எல்லாமே இட் இஸ் த கிஃப்ட் ஆஃப் காட். நம்ம அப்படி பாக்குறோமா? அவர் கொடுத்தது, எல்லாமே அவர் கொடுத்தது. நான் சுவாசிக்கிற காத்து அவருந்தது இல்லைங்களா? த பிரீத், த ஏர் தட் வி பிரீத் அவருது. நான் நிக்கிற பூமி அவர் உண்டாக்குனது. அந்த தேவனுக்கு விரோதமா நான் நின்னுகிட்டு நான் எப்படி பாவம் செய்வேன்? அதான் அவர் கேட்கிறாரு பாருங்களேன். நிக்கிற பூமி அவர் தான், என் கரங்களை அவர் தான் உண்டாக்குனாரு. அந்த கரங்க ஃபுல்லா அவருடைய ஆசீர்வாதங்கள் இருக்கு. எத்தனை ஆசீர்வாதம், பிள்ளைக வீடு குடும்பம், எவ்வளவு உயர்வா என்ன கொண்டு வந்து அந்த கரத்தை எடுத்து அவருக்கு விரோதமா நான் எப்படி, அவர் கொடுத்த ஆசீர்வாதத்தை வச்சுக்கிட்டே அவருக்கு விரோதமா நான் எப்படி பாவம் செய்வேன்? யோசிப்பதான் கேட்டான், அதை உணர்ந்து கேட்டான். நன்றியுள்ள உதயம் தான் கேட்கும், அவர் கொடுத்த ஆசீர்வாதத்தை வச்சுக்கிட்டே நான் எப்படி அவருக்கு பாவம் செய்வேன்? அவர் உண்டாக்குனது இல்லையா, எப்படி நான் பாவம் செய்வேன்? இதான் எவ்வளவு நன்றி கேட்டத்தனோம். இன்னொன்னு, கடவுள் நமக்கு என்ன செஞ்சிருக்காருன்னு பார்த்தாவே அது பெரிய தப்பு. இன்னொன்னு பாத்தீங்கன்னா, கடவுள் யாரு? நம்ம இந்த உலகத்துல பெரிய ஆளுங்க, பெரிய அருமையான ஆளுங்களுக்கு, அவங்களுக்கு முன்னாடி ஒழுங்கா நடக்கணும்னு பார்ப்போம் இல்லைங்களா? நல்லவங்க, பெரியவங்களுக்கு முன்னாடி கடவுள் எவ்வளவு பெரியவர், அவருடைய குணாசியத்தை நம்ம பாக்குறோம், அவர் பரிசுத்தர் நம்ம பாக்குறோம் இல்லைங்களா? அப்படிப்பட்ட பரிசுத்த தேவன் பாவத்தை மகா அருவறுப்போடு தான் அவர் பாக்குறாரு. அப்படி பரிசுத்தமான கடவுளுக்கு என்ன போய் அப்படி அருவறுப்பா பாக்குறதுக்கு நான் எப்படி பாவம் செஞ்சு என்ன பார்க்க வைக்குவேன் அவரை? அதான் அவர் கேட்கறது. நான் எப்படி, அவர் நீதி உள்ளவர், அவருடைய நீதி வந்து பாவத்தை தண்டிக்காம விடாது. அப்படி ஒரு நீதி உள்ள தேவனுக்கு விரோதமா நான் எப்படி பாவம் செய்வேன்? சர்வ வல்லமை உள்ள தேவன் அப்படி குணாதிசயங்களை யோசிச்சு பாருங்க. அந்த ஒவ்வொரு குணாதிசயமும் நம்ம பாவம் செய்யறதுக்கு வழியே இல்லை. சர்வ வல்லமை தேவனுக்கு முன்னாடி போய் நிக்க முடியுமா? தைரியம் இருக்குதா அவருக்கு விரோதமா பாவம் செய்யறது? என்ன தைரியம் இருந்தா அவருக்கு விரோதமா பாவம் செய்வேன்? அவர் என்ன விக்ரமா? சர்வ வல்லமை தேவன் இல்லையா? அவருக்கு முன்னாடியா சண்டை போடுறது? நான் சண்டை போடு ஏதாவது சந்தோஷத்தை நான் பார்க்க முடியுமா? சர்வ வல்லமை எல்லா ஓம்னிபொட்டன்ட்டுக்கு, ஓம்னி பிரசன்ட் காடுன்றோம். அவருடைய, அவர் எல்லா இடங்கள்லயும் இருக்கிறார். அவர் இல்லாத இடங்கள்ல ஒண்ணுமே இல்லை. இருக்குதா ஏதாவது? சகல இடங்களையும், எல்லா இடங்களையும் அவருடைய பிரசன்னம் இருக்கும்போது, அவர் பிரசன்னம் இருக்கிற இடம் வந்து பரிசுத்த பூமி. அந்த பரிசுத்த பூமியை என் பாவத்தினால நான் எப்படி தீட்டுப்படுத்துவேன்? இது எகிப்தா இருக்கலாம், ஆனா எல்லா இடத்துலயும் கடவுள் இருக்கிறார் இல்லையா? இது கானான் தேசம் இல்ல, நீ எகிப்துல இருக்கிற பாவம் செஞ்சுக்க இல்ல, அவர் எல்லா இடத்துலயும் இருக்கிற கடவுள். வெறும் கானான் தேச கடவுளா இருந்தா நான் அப்படி செய்யலாம். சர்வ இடத்திலயும் இருக்கிற கடவுள் இல்லையா? அவர் ஞானம் உள்ள கடவுள். அவர் ஞானத்தை பார்த்தீங்கன்னா, அவருடைய பெரிய எல்லையற்ற ஞானத்துல வந்து ஆசீர்வாதத்துக்கு எனக்கு ஒரு பெரிய ரகசியத்தை சொல்லி கொடுத்துருக்காரு. என்ன தெரியுமா அந்த ரகசியம்? எனக்கு விரோதமா பாவம் செய்யாத. நான் உன்னை ஆசீர்வதிக்கணும், வாழ்க்கைய நல்லா பண்ணணும்னா எனக்கு விரோதமா பாவம் செய்யாதன்ற பெரிய ரகசியத்தை சொல்லி கொடுத்துருக்காரு. அந்த எல்லையற்ற ஞானத்துக்கு விரோதமா நான் எப்படி பாவம் செய்வேன்? அவ்வளவு முட்டாள்தனம். எல்லையற்ற ஞானத்துக்கு விரோதமா நான் பாவம் செய்யறேன், அது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம். அவர் இரக்கமுள்ள தேவன், உண்மை சத்தியமுள்ள தேவன் பார்க்கிறோம், சத்தியத்தின் தேவன். பாவம் செஞ்சோம்னா அதனோட விளைவுகள் எவ்வளவு பெரிய பயங்கரம்னு நமக்கு தெரியும். அவர் சொல்லியிருக்காரு சொல்லலைங்களா? பாவிகளை என்ன செய்யறேன், பாவத்துக்கு என்ன தண்டனை கொடுக்கறேன்னு. அவருடைய நித்திய சத்தியத்தை, சத்தியமுள்ள தேவன் சொல்ற வார்த்தையை நம்பாம தானே நம்ம பாவம் செய்யறது. நான் எப்படி நம்பாம பாவம் செய்வேன்? அதான் அவர் கேட்கறது. இரக்கமுள்ள தேவன் நம்ம பார்க்கிறோம். ஆல்ரெடி நான் அநேக பாவங்களை செஞ்சிருக்கிறேன். அந்த அத்தனை பாவங்களுக்கும் அவருடைய குமாரன் அனுப்பியே ரத்தம் சிந்தி மன்னிச்சிருக்கிறாரு. அந்த பாவத்தை எல்லாம் என் மனசுல கொஞ்சமாவது நன்றி என்ற உணர்வு எனக்கு இருந்துச்சுன்னா அவருக்கு விரோதமா நான் எப்படி பாவம் செய்வேன்? என் தேவனுக்கு விரோதமாய் நான் எப்படி பாவம் செய்வேன்? அவர் பராமரிப்பின் தேவன் நம்ம பார்க்கிறோம். பராமரிப்பு வரப்போ எனக்கு ஒரு எதிர்காலம் இல்ல, நம்ம நாளைக்கா சாவ போறோம் இல்ல இல்ல, நமக்கு ஒரு எதிர்காலம் இந்த பூமியிலே இருக்கு. இது மாத்திரம் இல்லாம பரலோகத்திலும் ஒரு எதிர்காலம் இருக்கிறது. நம்ம வாழ்க்கை நம்முடைய எல்லாமே அவர் கையில தான் இருக்கிறது. அவரு அவர்ல தான் நம்ம எல்லாமே சார்ந்திருக்கணும். அவரு நம்மளை நடத்தினா தான், அவர் நம்மளை பார்த்தா தான் முடியும். அவர்லதான் எல்லாம் சார்ந்து இருக்கும் போது அவருக்கு விரோதமா பாவம் செஞ்சுட்டு ஒரு நல்ல எதிர்காலத்தை நான் எப்படி எதிர்பார்க்க முடியும்? புரியுதுங்களா? அவருக்கு விரோதமா பாவம் செஞ்சுட்டு என்ன ஆசீர்வாதம் எனக்கு இருக்க போகுது? அவர் ஒரு வார்த்தை சொன்னார்னா அவர் எதெல்லாம் கொடுத்தாரோ அதெல்லாம் எடுத்துக்கிட்டு ஒரு வார்த்தையில என்ன சபிச்சிட முடியும்? அவர் அவருக்கு விரோதமா நான் எப்படி பாவம் செய்வேன்? ஒரு ஜட்ஜ், அவர் வரப்போற ஜட்ஜ் வந்து எல்லோரையும் தங்களுடைய கிரியையின்படி நியாயம் தீர்க்கிறேன்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. ஒவ்வொருத்தருடைய பாவத்துக்கும் நியாயம் தீர்க்கிறேன்னு சொல்லியிருக்காரு. அவருக்கு விரோதமா நான் எப்படி பாவம் செய்வேன்? அதாங்க, அதை யோசிச்சு பார்க்க முடியுதுங்களா உங்களுக்கு? அவருடைய குணாதிசயங்களை எல்லாத்தையும் கரப்படுத்துகிறது பாவம். அவருக்கு விரோதமா, அப்படிப்பட்ட தேவனுக்கு விரோதமா நான் எப்படி பாவம் செய்வேன். அதனாலதான் யோசேப்பும் தாவீதும் அதை உணர்றாங்க. இங்க தாவீது பார்க்கும் போது அந்த வசனத்துல வருது பாருங்க, 4வது வசனம், தேவரீர் ஒருவருக்கே விரோதமாய் நான் பாவம் செய்து உமது கண்களுக்கு முன்பாக பொல்லாங்கானதை நடப்பித்தேன். அவங்களுக்கு ஏன் பாவம் அவ்வளவு பயங்கரமா கட்டுச்சுன்னா, கடவுளுடைய பார்வையில் அது எவ்வளவு பயங்கரம்னு பார்த்தாங்க. அவருடைய குணாதிசயங்களுக்கு எவ்வளவு விரோதம், எவ்வளவு எவ்வளவு இரக்கங்கள் அன்பு எனக்கு செஞ்சிருக்காருன்றத பார்த்ததுனாலதான் அவங்களுக்கு அப்படி வந்துச்சு. சரி, தாவீத பார்க்கணும், அப்படித்தான் அவர் திருந்தினாருங்க. கடவுளுக்கு முன்னதாக எவ்வளவு பெரிய பயங்கர பாவம்னு பார்த்ததுனாலதான் அவர் திரும்பினார், அவருக்கு மாற்றமே வந்துச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, தாவீத எடுத்து பாத்தீங்கன்னா, கடவுள் பைத்தியம் தான் அவர் சொல்லணும். மனம் திரும்பின பிறகு எப்படி இருந்தார் அவரு? சங்கீதங்கள்லாம் ரொம்ப சங்கீதங்கள் எழுதுனதே அதுக்கப்புறம் தான். 111வது சங்கீதம், கடவுள் 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 ராவும் பகலுமா கடவுள், தேவனை எப்போதும் கண்களுக்கு முன்பதாக வைத்திருக்க. ஒரு ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்தவன் இல்ல, அதுக்கப்புறம் மனம் திரும்பின ஒரு மனுஷன் அப்படித்தான் இருப்பான். உன்ன இன்னொரு உதாரணம், கெட்டகுமாரன் நம்ம எடுத்துக்கலாம். கெட்டகுமாரன் எடுத்துக்கிட்டோம்னா, அவன் லூக்கா 15வது அதிகாரம், அவன் வந்து அவங்க அப்பாவுக்கு விரோதமா எல்லாம் பாவம் செஞ்சு, அவன் கதை நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அவன் அந்த பன்னி தொட்டியில போய் உட்கார்ந்துகிட்ட பிறகுதான் அவனுக்கு புத்தி வருது. புத்தி அவனுக்கு தெளிந்த போது வருது. புத்தி தெளிந்த போது என்ன பாக்குறோம்னா, அவன் அவங்க அப்பாவுடைய அன்பு, அவங்க அப்பாவுடைய அக்கறை, அவங்க அப்பாவை பத்தி வித்தியாசமா பாக்குறான். இது வரைக்கும் தெரியாத விதத்துல பாக்குறான். நான் இங்க பன்னி சாப்பாடு சாப்பிடறதுக்கும் வக்கில்லாம இருக்கிற எங்க அப்பாவுடைய வீட்டுல வேலைக்காரங்களுக்கு எல்லாம் இவ்வளவு சாப்பாடு இருக்கிறதே, நான் இப்படி சாகுறேனேன்னு சொல்லி அவன் பாருங்களேன், அவன் என்ன சொல்றான், நான் எங்க அப்பா கிட்ட போய் என்ன சொல்லுவேன்றான். என்ன சொல்லுவேன், அப்பா என் வாழ்க்கையை இவ்வளவு கெடுத்துக்கிட்டனே, நான் இவ்வளவு பணமெல்லாம் போச்சு, சொத்தெல்லாம் போச்சு, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன ஏமாத்திட்டாங்க, நான் எவ்வளவு மோசம் ஆயிட்டேன் நான் சொல்றான், என் வாழ்க்கை போச்சு, எல்லாம் போச்சு, எவ்வளோ கெடுத்துக்கிட்டேனே, நான் அதை பண்ணிக்கிட்டேனே, எல்லாம் போச்சுன்னா தன்னை நோக்கமாவே இல்ல. அந்த பாத்தீங்க, நான் என்ன சொல்றேன் பாருங்க, 18வது வசனத்துல, 15-18ல, நான் எழுந்து என்ன சொல்லுவேன், அப்பா வாழ்க்கை போச்சு, எல்லாம் போச்சு, இதெல்லாம் கெட்டு போச்சு, பணம் போச்சுன்னு இல்ல, என் தகப்பன் இடத்திற்கு போய், தகப்பனே பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். புரியுதுங்களா? சுயநல நோக்கங்களே இல்ல மனம் திரும்புதல் அங்க வந்தது காரணம். அங்க மனம் திரும்புதல் வந்தது காரணம் என்ன, பண்ணி தொட்டிக்கு போயிட்டேன்றதுனால இல்ல, நான் செஞ்ச கிரியை வந்து எங்க அப்பாவை எப்படி பாதிச்சுச்சு, அந்த அன்பை எவ்வளவு விரோதமா வந்தேன் நான், எவ்வளவு தப்பு அவருக்கு, எவ்வளவு வேதனை கொடுத்துட்டு வந்தேன், அவர் எப்படி பாதிச்சுன்ற உணர்வுனாலதான் அவனுக்கு மனம் திரும்புதலே வந்தேன். பரத்துக்கு விரோதமாய் பாவம் செய்து, பரம் எங்க வந்துச்சு, அங்க பரலோகத்தை பத்தி ஏன் சொல்றாரு அவரு? உங்களுக்கு ஒரு மாசத்துக்கு முன்னாடி நம்ம படிச்ச பரலோகத்தின் பார்வையில நம்ம பாவம் எவ்வளவு பயங்கரம்ன்றத நம்ம உணர்றது இல்ல, உங்களுக்கு ஞாபகம் இருக்குங்களா? பரலோகத்தின் பார்வையில அவன் அப்படி பார்த்ததுனாலதான் அவனுக்கு மனம் திரும்புதல் வந்துச்சு. பரலோக தேவன் என்னை போஷித்து பராமரிக்கிற சிருஷ்டித்த தேவனுக்கு விரோதமா நான் செஞ்ச கிரியை எவ்வளவு பெரிய பயங்கரம் உணர்ந்ததுனால தான் அவனுக்கு, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு விரோதமாகவும் நான் பாவம் செய்தேன் அப்படின்னு சொல்லிட்டு 18 வசனம், 19 படிக்கிறேன், இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல, உம்முடைய கூலிக்காரர்களில் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன் என்று சொல்லி. புரியுதுங்களா? இனிமே அவன் எப்படி இருக்க போறான், திரும்பிட்டு நான் நல்லவன் ஆயிட்டேன் பாருங்க, ரொம்ப ஒழுங்கு ஆயிட்டம் பாருங்க, இனிமே பக்திமான் ஆயிட்டம் பாருங்கன்றது இல்ல, இனிமே நான் வேலைக்காரன், இனிமே நான் ஒரு அடிமை, இனிமே எனக்கு பிதா விட்டா வேற இது இல்ல, இனிமே என் பிதா 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 பைத்தியம்தான் எனக்கு, அவரு அது ஒரு தான் எனக்கு உலகம், நான் ஒரு வேலைக்காரன், நான் ஒரு அடிமை. அதாங்க மனம் திரும்புதல், ஏதோ கொஞ்சம் பொய் சொல்லாம இருக்கிறது இல்ல, ஏதோ கொஞ்சம் தப்பு செய்யாம இருக்கிறது இல்ல, திரும்பி கடவுள் பைத்தியமாயிருது, கடவுள் காலில் விழுந்துருது, அவரேன்ற மாதிரி இருக்கிறது. அடுத்தது, எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனுடைய வீட்டுக்கு போனான்னு வருதா, தன் தகப்பனுடைய சமல கிச்சனுக்கு போனான்னு வருதா, பசி இல்லையா அவனுக்கு, கிச்சனுக்கு போனான், தகப்பனுடைய பேங்குக்கு போனான் காசு எடுக்கிறதுக்குன்னு வரல, தன் தகப்பனிடத்திற்கு போனான். என்ன தெரியுங்களா, வீட்டுக்கு போனான்னு போடலாம் இல்லைங்க, இல்ல அதுல என்ன வலியுறுத்தப்படுகிறது தெரியுமா, அந்த உறவு உடைந்து போன அந்த உறவு சரியாகப்படுறதான் நான் பாக்குறேன். மனம் திரும்புதலின் நோக்கமே என்ன தெரியுமா, நம்ம ரொம்ப சந்தோஷமா இருக்கணும், நம்ம என்னமே தப்புங்களை மாட்டிக்க கூடாதுன்னு இல்ல, மனம் திரும்புதல் மெய் முக்கிய நோக்கமே உறவு, தேவனுக்கும் நமக்கும் இருக்கிற உறவு இணைக்கப்படுறதுதான் மனம் திரும்புதல். அது புரிஞ்சுக்கங்க, ரொம்ப முக்கியமான பாயிண்ட். மனம் திரும்புதல்னா என்ன, மனம் திரும்புதல் முக்கியமான நோக்கம் என்னன்னா, தேவனுக்கும் நமக்கும் ஒரு புதிதான, ஒரு நித்திய, ஒரு அந்யோன்யமான ஒரு உறவு ஏற்படுறது தான் மனம் திரும்புதலின் நோக்கம். அந்த உறவு ஏற்பட்டது, அந்த உறவின் விளைவுகளா வருதுதான் மனம் திரும்புதலின் கனி. ரொம்ப முக்கியமான பாயிண்ட். மனம் திரும்புதல்னா நான் அதை விட்டுறது இதை விட்டுறது ஒழுங்காயிருது இல்ல, எல்லாத்த வெறுத்து கடவுள்கிட்ட போய் அவர் மேல ஏறிக்கிட்டு, இன்னமே கடவுள் தாயா எனக்குன்னு அவர் மேல பைத்தியமா இருக்கிற ஒரு உறவுதான் மனம் திரும்புதல். அந்த உறவு ஏற்பட்டுருச்சு இல்லையா, அந்த உறவின் விளைவுகள் தான் கனிகள், மனம் திரும்புதல் கனிகள். அந்த உறவினாலதான் இவன் என்ன பண்ண மாட்டான், இன்னமே குடிக்க மாட்டான். அந்த உறவுனாலதான் இவன் பாவம் செய்ய மாட்டான், பொய் சொல்ல மாட்டான். அவன் சுயநல நோக்கத்தினால இல்ல, அந்த மாதிரி ஒரு உறவு ஏற்பட்டவன்னு முதல் மாதிரி இருக்க முடியாது. புரியுதுங்களா, அப்பதான் மனம் திரும்புதல். நானா பாத்தியன் சுயநல நோக்கங்களுக்காக மாறுறதில்ல மனம் திரும்புதல், தேவனோடு ஒரு புதிய உறவு எனக்கு ஏற்படுறது தான் மனம் திரும்புதல். புரியுதுங்களா, அது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஒரு அந்யோன்ய உறவு ஏற்படுகிறது மனம் திரும்புதல். சரி, நம்ம ஒரு பயன்பாடு ஒரே ஒரு காரியத்தை பார்த்துட்டுன்னு ஒரு பாயிண்ட் சொல்லி நம்ம முடிக்கலாம். தேவனோடு மனம் திரும்புதலுடைய முக்கிய நோக்கம் அந்த பிதா அந்த குமாரன் கிட்ட எப்படி ஒன்றா மாறினாங்க. இன்னொரு வசனமும் நம்ம பார்க்கலாம், மூணு சொல்ல, ஒன்னு தாவீத பாக்குறோம், இன்னொன்னு அந்த கெட்ட குமாரனை பாக்குறோம். அந்த கெட்ட குமாரன் கதையில வந்து அங்க வர மோந்திரம், அங்க வர துணி, அந்த கொளுத்த ஆடு அடிக்கிறது, செலிப்ரேஷன் பண்றது, அதெல்லாம் நோக்கம் இல்ல, அதெல்லாம் விளைவுகள். புரியுதுங்களா, அங்க முக்கிய நோக்கம் என்னன்னா, உடைந்திருக்கிற மகனோ பிள்ளைகளுடைய உறவு சரியா, என் மகன் மரித்தான் அவன் மீண்டும் பிழைத்தான், அந்த உறவு இன்னுமே சரியாயிருச்சு. அதுதான் மனம் திரும்புதலுடைய நோக்கமே. மனம் திரும்புதல் ஏன் கடவுள் ஏற்படுத்தி இருக்காருன்னா, நம்ம ஏதோ இனிமே நரகத்துக்கு போக கூடாதுன்னு இல்ல, கடவுளோடு இணைந்து விடணும், கடவுள் பைத்தியமா, கடவுள் மேல வெறியா நம்ம மாறி விடணும். அதுதான் மனம் திரும்புதல் செய்ய, மெய்யான மனம் திரும்புதல் அதான், கடவுளை மையமாக கொண்ட மனம் திரும்புதல் அதான். அப்படி நமக்கு ஏற்பட்டிருக்கிறதா, நம்ம தான் இந்த நேரத்துல கேட்கணும், அப்படி நமக்கு ஏற்பட்டிருக்கிறதா. நம்ம குடும்பத்தை கடந்து, நம்ம சபையை கடந்து, உங்க எல்லாருக்கும் கேட்கிற பெரியோர்களும் சிறியோர்களும் நீங்க எல்லாரும் உங்களை கேட்டுக்கணும், இதான் மனம் திரும்புதல். நம்ம குடும்பம், குடும்ப ஜபத்தை, ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு போயிட்டு வர்றத, இது எல்லாத்த கடந்து கடவுளுக்கும் உங்களுக்கும் அந்த ரகசியத்துல ஏதாவது இருக்குதா, ஏதாவது உங்களுக்கும் கடவுளுக்கும் மத்தியில ஏதாவது ஒண்ணு ஆயிக்கிட்டு இருக்கிறதா, அந்த மாதிரி ஒரு உறவு இருக்கிறதா, அதுதான் மனம் திரும்புதல் ஏற்படுத்தணும். சபைக்கு வந்துட்ட பிறகு சபையில விட்டு கடவுளை இங்கேயே விட்டு கடவுளை மறந்துட்டு போயிடுறீங்களா, இல்ல சங்கீதக்காரன் தாவீது சொன்ன மாதிரி, கர்த்தரை எப்போதும் என் கண்களுக்கு முன்பதாக வைத்திருக்கிறேன், கர்த்தருடைய பிரசன்னத்துல தான் என் வாழ்க்கையை நடத்துறேன்ற ஒரு வாழ்க்கை நமக்கு இருக்கிறதா, அதாங்க மனம் திரும்பின மனுஷன் செய்யறது. புரியுதுங்களா, சில சில தப்புகள்ல தப்பிக்கிறது இல்ல, அதெல்லாம் கனி. அவனுடைய இது என்னன்னா, மனம் திரும்புதல் கடவுளோடு அவனை இணைத்துறதுதான் மனம் திரும்புதல். அப்படிப்பட்ட இது ஒரு இருக்கிறதா உங்களுக்கு, அதை நீங்க தான் கேட்கணும். அப்படி இருந்துச்சுன்னா நம்ம இருதயத்தின் நிறைவுனால வாய் பேசுவோம்னு வருது. அப்படின்னும் போது அப்படி ஒரு உறவு எனக்கு மெய்யாக இருந்துச்சுன்னா, ஏன் அவன் பேச்செல்லாம் எப்ப பாரு கடவுளை பத்தி இல்ல கேட்கணும், ஏன் எப்ப பாரு அப்படி ஒரு உறவு கடவுளோடு ஏற்பட்டவன் தான் எங்க பாரு பாவிகளுக்கும் எல்லோருக்கும் கடவுளை பத்தி சொல்லி கடவுள் பக்கம் திருப்பணும்னு பார்ப்பான். அப்படி ஒரு உறவு இருக்கிறவன் தான். புரியுதுங்களா, கடவுளை மையமாக கொண்ட மனம் திரும்புதல் நமக்கு தேவை, அதான் உண்மையான மனம் திரும்புதல். சரி, ஒரு ஒரு உடனே அவனுக்கு ஒரு கேள்விக்கு பதில் பார்ப்போம். ஏன் இப்படி ஏன் முதல்ல மனம் திரும்பணும்? நான் என்னத்துக்கு மனம் திரும்பணும், என்ன நினைக்கிறீங்க நீங்க? எதுக்காக நான் மனம் திரும்பணும்? நம்ம ஆத்மாவை நம்ம ரட்சிக்கிறதுக்கு மனம் திரும்பணும். வேற யாராவது சொல்றீங்களா? மனம் திரும்புதல் நமக்கு என்ன செய்யும்? ரட்சிப்ப கொடுக்கும். சரி, வேற நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட் தான். நம்ம இன்னைக்கு பார்த்தபடி என்ன தெரியுங்களா, எதுக்காக மனம் திரும்பணும்னா, நமக்கு இருக்கிற பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? பெரிய ப்ராப்ளம், கண்ணீர் இல்ல, குடும்ப பிரச்சனை இல்ல, வியாதி இல்ல, மரணம் இல்ல, அதெல்லாம் இல்ல. கடவுளுக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய உறவு பாவம் விலக்கிருச்சு. கடவுளுக்கும் நமக்கும் சிருஷ்டிப்புல ஏற்பட்ட உறவு இல்லாத போகும்படிக்கு பாவம் ஒரு பெரிய பிளவு ஏற்படுத்துச்சு. நமக்கும் கடவுளுக்கும் பிரிவு ஏற்பட்டதுனால அதனோட கனிதான் கண்ணீர், வேதனை. நம்ம ஏன் ரட்சிக்கப்படணும்? ரட்சிக்கப்படுற நிலைமைக்கே நம்ம வந்தது காரணம் என்னன்னா, கடவுளுக்கும் நமக்கும் பெரிய பிளவை பாவம் ஏற்படுத்தி விட்டது. அதனால மனம் திரும்புதலின் நோக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த பிழைவை சரி பண்றது தான் மனம் திரும்புதலின் நோக்கம், முக்கிய நோக்கம் அதான். புரியுதுங்களா? நம்ம பரலோகத்துக்கு கொண்டு போறது அதெல்லாம் செகண்டரி. ஆனா கடவுள் அதுல ரொம்ப முக்கியப்படுத்துறது என்னன்னா, கடவுளுக்கும் நமக்கு இருக்கிற அந்த உறவை சரி பண்றது தான் மனம் திரும்புதல் முக்கிய நோக்கமே. கடவுள் நம்மளை ஏன் சிருஷ்டித்தாரு? கடவுள் வந்து மனுஷனை சிருஷ்டித்துட்டு, ஓ மனுஷனை பண்ணிட்டோமா, அவனுக்கு என்ன வேலை கொடுக்கலாம்னு அவர் யோசிச்சுக்கிட்டு இல்ல. ஐயோ வந்துட்டானே, இவனுக்கு என்ன வேலை கொடுக்கலான்னு இல்ல. அவனை சிருஷ்டிக்கும் போதே ஒரு நோக்கத்தோடு தான் சிருஷ்டித்தார். மனித வாழ்வின் முக்கிய நோக்கம் என்ன? கடவுளை மகிமைப்படுத்தி அவரை அணு என்ஜாய் பண்றதுதான். அதுக்கு தான் நம்மளை சிருஷ்டித்தார். அவருடைய சாயல்ல நம்மளை எதுக்கு தெரியுமா பண்ணாரு? வேற யாருமே அப்படி பண்ணல. மனுஷனை ஏன் பண்ணாருன்னா, என்ன நீ பிரதிபலிக்கணும், உன்னுடைய ஆக்ஷன்ல, உன்னுடைய பேச்சுல, உன்னுடைய நடத்தையில என்ன நீ பிரதிபலிக்கணும்ன்றதுக்காக தான் பண்ணாரு. அப்படி எப்படி பிரதிபலிக்கணும்னா, என்னை என்ஜாய் பண்ணி, என்னை அனுபவிச்சு, என் மேல சந்தோஷமா என்னை என்ஜாய் பண்ணி, முழு இருதயத்தோடு, முழு ஆன்மாவோடு, முழு பலத்தோடு என்னை நேசிச்சு நீ என்ன பிரதிபலிக்கணும். ஐயையோ என்ன அழகான கடவுள்ன்ற அந்த உறவுல இருந்து நீ என்ன பிரதிபலிக்கணும். அதுக்காகத்தான் நம்ம சிருஷ்டித்தார். கடவுளை மகிமைப்படுத்துறதுன்னா என்ன? கடவுளுடைய குணாதிசயம் என்னல பாருங்க, அவர் மன்னிக்கிற இறக்கம், அவருடைய குணாதிசயங்கள்லாம் என்னல பாருங்க. அவரை பிரதிபலிக்கிறதான் நம்ம சாயல்ல, அவருடைய சாயல்ல நம்மளை பண்ணார். புரியுதுங்களா? அதுதான் நம்மளுடைய முக்கிய மனித வாழ்வின் முக்கிய நோக்கம். அதை எப்படி பண்ணணும்? முறுமுறுத்துக்கிட்டு இல்ல, என்ஜாய் பண்ணி பண்ணணும். அனுபவிப்பதுதான் மனுஷனுடைய நோக்கம். ஆனா அது எப்பத்தான் மனுஷன் செய்ய முடியும் தெரியுமா? கடவுள்கிட்ட ஒரு சரியான உறவு இருக்கும் போதுதான் செய்ய முடியும். பாவம் அந்த உறவு இல்லாத மாதிரி செஞ்சிருச்சு. அந்த உறவை சரி பண்ணுவதற்காகத்தான் மனம் திரும்புது. மனம் திரும்பின ஒரு மனுஷன் தான் கரெக்டா கடவுளை மகிமைப்படுத்தி அவரை என்ஜாய் பண்ண முடியும். மற்றவனுக்கெல்லாம் கடவுளுடைய அருமையே தெரியாது, மற்றவனுக்கெல்லாம் கடவுளை பத்தி ஆசையே இருக்காது. மனம் திரும்புதல் அதுக்குத்தான் நம்ம பாக்குறோம். ஏன் பாவம் நம்மள என்ன பண்ணிருச்சுன்னா, கடவுளை மகிமைப்படுத்துறத விட்டு வேற எல்லா காரியத்திலையும் நம்ம மகிமைப்படுத்திக்கிட்டு இருக்கிறோம். நம்மள மகிமைப்படுறோம், நம்ம வீட்டை பத்தி மகிமைப்படுறோம், நம்ம குடும்பத்தை பத்தி, நம்ம டிரெஸ் பத்தி, நம்ம உலகத்தை பத்தி, அதை பத்தி, இதை பத்தி எல்லாம் நமக்கு மகிமை இருக்கு. கடவுள் எல்லாத்துலயும் நமக்கு மகிமை இருக்கு. கடவுளை மகிமைப்படுத்துறது நமக்கு முடிய மாட்டேன். இருதயத்துல பார்த்தா ஃபுல்லா பவுல போஸ்டர் ஒரு அத்தனை பட்டம்னு போனார். உங்களுக்கு தெரியுங்களா, அத்தனை பட்டணம்னு போனார். அங்க பார்த்தா கடவுளுக்கு கொடுக்க வேண்டிய மகிமை எல்லாத்தையும் விக்ரங்களுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. எங்க பார்த்தாலும் விக்ரம். அதை பார்த்து அவர் ரொம்ப துக்கப்பட்டார். அந்த நம்ம இருதயம் ஒரு அத்தனை பட்ட மாதிரி எல்லாம் விக்ரம். உலகத்தை பத்தி, பாவத்தை பத்தி, சுயத்தை பத்தி எல்லாம் விக்ரம் வச்சுக்கிட்டு இருக்கோம். அப்படி விக்ரம் வச்சுக்கிட்டு இருக்கும் போது நம்ம கடவுளை அவன் பிரதிபலிக்கிறோம் இல்ல, பிசாசை தான் பிரதிபலிக்கிறோம். பொறாம, கோபம், வெறுப்பு, கசப்பெல்லாம் வச்சுக்கிட்டு அதனோட யார பிரதிபலிக்கும்? அதெல்லாம் யாருடைய குணாதிசயங்க? கடவுளுடைய இயற்கை. அதெல்லாம் பிசாசுடைய இயற்கை. அதெல்லாம் அதைத்தான் நம்ம பிரதிபலிக்கிறோம். அதை மாத்துவதற்காகத்தான் மனம் திரும்புதல். நம்முடைய பிரச்சனையா தாங்க, நம்முடைய பிரச்சனை வந்து குடி இல்ல, நம்முடைய பிரச்சனை பெரிய பெரிய பாவங்கள் செய்யறது, பெரிய பெரிய கெட்ட பழக்கங்கள்ல. நம்முடைய பெரிய ப்ராப்ளமே கடவுளுக்கும் நமக்கும் இருக்கிற உறவு. அந்த உறவு பிளந்திருக்கிற ஒரு உறவு. மனம் திரும்புதல் தான் அந்த உறவை சரிப்படுத்த முடியும். அது எப்படி சரிப்படுத்தணும்னா, உண்மையான மனம் திரும்புதல் எப்படி சரிப்படுத்தணும்னா, எந்த அளவுக்கு தீவிரமா பாவத்தில் இருந்தானோ, எந்த அளவுக்கு பாவத்தை நேசிச்சு அந்த வழியில இருந்தானோ, அதே தீவிரமா கடவுள் கிட்ட இருப்பான். முழு இதயத்தோடு கடவுள் வந்து நம்மள ஒரு முழு இதயத்தோடு அவரை நேசிக்கிறதுக்கு, முழு ஆத்மாவோடு முழு பலத்தோடு அவரை நேசிக்கிறதுக்கு கெப்பாசிட்டியை கொடுத்திருந்தாரு. அந்த கெப்பாசிட்டியை நம்ம வச்சுக்கிட்டு உலகத்துல கோட்டை பாக்குறோம். அதான் பாவம் நமக்கு செஞ்சிருக்கு. அந்த மனம் திரும்புதல் மாத்தி நம்மள என்ன செய்யும், அந்த முழு கவனமோ முழு முயற்சியும் கடவுள் மேல போடுறதுக்கு தான் மனம் திரும்புதல் செய்யும். புரியுதுங்களா? மனம் திரும்புதல் நோக்கம் இதுக்குதான். மனம் திரும்புதல் முக்கியம். சும்மா கொஞ்சம் காரியங்களை மாத்திடுறது இல்ல. நம்ம யோசிச்சு பார்க்கலாம், பைபிள்ல கதைகளுடைய முக்கிய நோக்கம் என்ன? கடவுள் வந்து ஆதி ஆரம்பத்துல உன் ஸ்திரீ பிசாச பார்த்து உன் வித்துக்கும் ஸ்திரீயன் வித்துக்கும் நான் பகையை உண்டாக்குவேன் அப்படின்னாரு. பகையை உண்டாக்குவேன்னாரு. அந்த இஸ்ரவேலை ஏன் தெரிந்து கொண்டாரு? என்னத்துக்கு பலி பலிங்களெல்லாம் அவர் ஏற்படுத்தினாரு? ஏன் மரியாக்கு ஒரு தேவதூதன் வந்து உனக்கு ஒரு பிள்ளை பிறப்பான், அவனுக்கு இயேசு என்று பெயரிடு, அவன் தன்னுடைய ஜனங்களை பாவத்திலிருந்து காப்பாத்துவாருன்னு ஏன் சொன்னாரு? எதுக்கு கெத்செமனே பாடு, எதுக்கு கபத்தா பாடு, எதுக்கு கொல்கத்தா பாடு, என்ன அதனோட நோக்கமெல்லாம் என்ன? எதுக்காக அதெல்லாம் நடந்துச்சு? எதுக்காக சுவிசேஷம் எதுக்கு தெரியுமா? பேதுரு அழகா சொல்றாரு பாருங்க, நான் படிக்கிறேன் பாருங்க. 1 பேதுரு 3:18, ஏனெனில் கிறிஸ்து நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி. அதனோட நோக்கமெல்லாம் என்ன? தேவனிடத்துல நம்மள சேர்க்கும்படி. நமக்கும் கடவுளுக்கும் இருக்கிற உறவு போயிருச்சு, பாவம் எல்லாத்தையும் கெடுத்து விட்டுருச்சு. ஆனா கிறிஸ்து எல்லாத்தையும் எதற்காக செஞ்சாருன்னா, தேவனிடத்தில் நம்ம சேர்க்கும்படி, அநீதி உள்ளவர்களுக்கு பதிலாக நீதி உள்ளவராய் பாவங்களின் நிமித்தம் ஒரே தரம் பாடுபட்டார். படிங்க நீங்க அந்த வசனம், 1 பேதுரு 3:18. புரியுதுங்களா? என்னத்துக்கு இது எல்லாமே நடந்துச்சுன்னா, கடவுளோடு நமக்கு அந்த உறவு ஏற்படும். புரியுதுங்களா? அதோட முக்கியம் மனம் திரும்புதல் நோக்கம் அதாங்க. மனம் திரும்புதல் நோக்கம் அது எவ்வளவு முக்கியம்னா, பைபிள் எப்படி போட்டிருக்குன்னா, கடவுள் தன்னுடைய ரட்சிப்பின் திட்டம் மீட்பின் நோக்கங்கள் எல்லாம் முடிச்சுட்டு, ரெவலேஷன் 21 தான் அதிகாரம், கடைசி அதிகாரம் வரப்போது, 22 பரலோகத்தை பத்தி விவரிக்குது. எல்லாத்தையும் முடிச்சுட்டு, அதை எடுத்து வச்சுக்கோங்க, எல்லாத்தையும் முடிச்சுட்டு நித்திய நிலைமை எப்படி இருக்க போகுது தெரியுமா? பரலோகம் எப்படி இருக்க போகுது தெரியுமா? இட்டர்னலா எப்படி இருக்க போறாங்க தெரியுமா மக்கள்? அது படிங்க 21:1.
பின்பு நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் கண்டேன். முந்தின வானமும் முந்தின பூமியும் ஒளிந்து போயின, சமுத்திரமும் இல்லாமல் போயிற்று. யோவானாகிய நான் புதிய எருசலேமாகிய பரிசுத்த நகரத்தை தேவனிடத்திலிருந்து பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். அது தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியை போல ஆயத்தப்பட்டிருந்தது. மேலும் பரலோகத்திலிருந்து உண்டான ஒரு பெரும் சத்தத்தை கேட்டேன். அது, இதோ மனுஷரிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலமாயிருக்கிறது, அவர்களிடத்திலே அவர் வாசமாயிருப்பார், அவர்களும் அவருடைய ஜனங்களாய் இருப்பார்கள், தேவன் தாமே அவர்களோட கூட இருந்து அவர்களுடைய தேவனாயிருப்பார்.
இத பாத்தீங்கன்னா, பரலோகத்தின் நித்திய நிலைமை என்ன அப்படின்னா, ஒருத்தர் இப்படி கேட்டாரா, என்னங்க பரலோகத்துல இருக்கிற பெரிய சந்தோஷமே கடவுள் கூட நம்ம இருக்குவோமா, அவ்வளவு அது என்ன பெரிய விஷயம் அப்படின்னு ஒருத்தர் கேட்டார். கடவுளோடு இருக்கிறது பரலோகத்துல இருக்கிற பெரிய சந்தோஷம் என்ன? கடவுளோடு வாசம் செய்யறது. நம்ம இப்ப வீட்டுல எப்படி வாசம் செய்யறோம், மனைவி புருஷ அவங்களோடு, பரலோகத்துல கடவுளோடு வாசம் செய்யறது தான் ஒரு நிலைமையா. ஒருத்தர் கேட்டாராம், என்ன அதுல இருக்கு பெரிய விஷயம்? மனம் திரும்பாத ஒரு மனுஷனுக்கும் அதனோட அருமையே தெரியவே தெரியாது. கடவுளோடு வாசம் பண்றது, புரியுதுங்களா? சொர்க்காதி சொர்க்கமே அதான், ஆனந்தத்தின் ஆனந்தமே அதான். ஒரு மனம் திரும்பின மனுஷனுக்கு தான் அதை குறித்து பேரானந்தம் பேரு சந்தோஷம் இருக்கும். ஐயோ கடவுளோடு நான் இருக்க போறேன், கடவுளோடு நான் இருக்க போறேன், கடவுளோடு இருக்க, அதுக்குத்தான் அவன் ஏங்குவான். பவுல் சொல்லல, சாவு எனக்கு ஆதாயம், கிறிஸ்து எனக்கு ஜீவன் இயேசுவோடு இருக்கிறதா எனக்கு ஆசை, இயேசுவோடு இருக்கிறதா எனக்கு ஆசை அப்படின்னு தான் ஏங்குனாங்க. புரியுதுங்களா? அதுதான் பரலோகம், அதுதான் அந்த உறவு. நித்திய நித்திய நித்தியமா கடவுளோடு இணைந்து அவருடைய சாயல நான் பிரதிபலித்து அவரை என்ஜாய் பண்றது தான். அதுக்காகத்தானே நான் சிருஷ்டிக்கப்பட்டேன், அதுக்காகத்தான் மனம் திரும்புதல் என்ன செய்யும். நான் எதுக்காக சிருஷ்டிக்கப்படுத்தப்பட்டனோ அந்த உறவை ஏற்படுத்துகிறது தான் மனம் திரும்புதல், அதுதான் செய்யும். அப்படி நித்திய நித்தியமா இருக்கும்போது அதனோட பக்க விளைவு தான் என்ன? நாலாவது வசனம், அதனோட விளைவு தான் கண்ணீர் இல்ல, துக்கம் இல்ல, வேதனை இல்ல, வியாதி இல்ல, கஷ்டம் இல்ல, இன்னுமே சந்தோஷம். ஒருவேளை உண்மையா மனம் திரும்பின மனுஷனுக்கு அந்த மூணாவது வசனம் சொல்லாம வெறும் நாலாவது வசனம் ஒண்டி சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க, என்னது? பரலோகம் இப்படி இருக்க போகிறது, இனிமேல் கண்ணீர் இல்லை, துக்கம் இல்லை, வியாதி இல்லை, இது இல்லைன்னு சொல்லும் போது அவன் என்ன தர்ம கத்துவான்? என் தேவன் எங்க, என் தெய்வம் எங்க, அதான் அவன் கத்துவான். அவனுக்கு இதெல்லாம் பெருசாவே இருக்காது. கண்ணீர் இல்ல, துக்கம் இல்ல, வியாதி இல்லன்றது இல்ல. அவனுக்கு இருக்கிற மிக ஆனந்தம் என்ன? கடவுளோடு எங்க, கடவுள் எங்க, கடவுள் எங்க. ஒருத்தர் சொன்னாரு, கடவுள் இல்லாத சொர்க்கம் அவனுக்கு நரகம். கடவுள் இல்லாத, கடவுளோடு இருக்கிறது தான் பெரிய இன்பம். கடவுளோடு இணைந்து வாழ்வது தான் பெரிய இன்பம். புரியுதுங்களா? அங்க கண்ணீர் இல்ல, துக்கம் இல்ல, கஷ்டம் இல்ல, அதனோட பக்க விளைவு தான். அதை பார்த்துக்கிட்டு பரலோகத்துக்கு போறவங்களுக்கு பரலோகம் இல்ல, கடவுளோடு இருக்கணும்னு ஏங்குறவங்க ஒரு மனம் திரும்பின மனுஷன் அல்லாங்க. கடவுளோடு இருக்கணும், கடவுளோடு இணைந்து இருக்கணும்ன்ற ஒரு ஏக்கம் இருக்கிறது தான் மனம் திரும்பின மனம் திரும்புதல். நமக்கு அதான் செய்யணும். சரி, நம்ம இதோடு நம்ம பார்த்து முடிப்போம். இதாங்க மனம் திரும்புதல், உண்மையான மனம் திரும்புதல் வந்து தேவனிடத்துல தேவன் நம்மளை சிருஷ்டித்த உறவுல நம்மளை கொண்டு போறதுதான் மனம் திரும்புதலுடைய நோக்கம். அது நமக்கு ஏற்பட்டிருக்கிறதா? இதான் மனம் திரும்புதல் செய்யும். என் வாழ்க்கையிலேயே எனக்கு என்ன பெருசு தெரியுமா? கடவுள் தான் பெருசு. கடவுள் பைத்தியம் நான். எப்ப பாரு கடவுள், எங்க இருந்தாலும் கடவுள், அவரை பத்தி தான் யோசனை, அவரே தான் எனக்கு, அவரது அவரு கடவுள் கடவுள் கடவுள். அதான் மனம் திரும்ப, ஒரு அடிப்படையா ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துறது தான் மனம் திரும்புதல். அப்படி நமக்கு ஏற்பட்டிருக்கிறதா? இயேசு வந்தது வந்து இயேசு செஞ்ச எல்லா காரியமும் நமக்கும் கடவுளுக்கும் பாவம் ஏற்படுத்தின எல்லா தடைகளை நியாயப்பிரமாணத்தின்படி எடுத்து கடவுளோடு நம்மளை சேர்க்கிறது தான் அவருடைய நோக்கம். அந்த உறவை ஏற்படுத்துறது தான் அந்த நோக்கம். அது எப்பத்தான் நடக்கும்? உண்மையான மனம் திரும்புதல் இருக்கும்போது தான். அது நமக்கு நடந்திருக்கிறதா? உலகத்தை, பாவத்தை, சுயத்தை, சுய நோக்கத்தை, சுய லட்சியத்தை எல்லாத்தையும் வெறுத்து கடவுளை போய், கடவுள் பக்கம் போய் அவர்கிட்ட இணைந்து போறது, அவரை கல்யாணம் பண்ணிக்கிறதுன்னு சொல்லலாம். வேற எப்படி சொல்றது? அவர் தான் இன்னுமே எல்லாம். காட் காட் காட். வாழ்க்கையில வேற எதுவுமே எனக்கு முக்கியம் இல்லையா? உலகமே கடவுள் தான் இன்னுமே. அப்படி நமக்கு ஏற்பட்டிருக்கிறதா? அப்படிதான் மனம் திரும்புதல் செய்யும். எவ்வளவுதான் உள்ளுக்குள்ள நம்ம எஞ்சிருக்கிற பாவத்தோடு போராடலாம், நம்மள பாவம் செய்ய சோதனைகள் தூண்டலாம், ஆனா நம்ம இருதயத்தின் மிகப்பெரிய ஆசை என்னன்னா, தேவனை முழு இருதயத்தோடு, முழு ஆன்மாவோடு, முழு பலத்தோடு நான் நேசிக்கணும், அவரோடு நான் இருக்கணும், அவர் தான் என் தெய்வம். இதெல்லாம் சபை கிபெல்லாம் அதனோட விளைவுகள் தான் வருது. நமக்கும் தேவனுக்கும் இருக்கிற உறவு தான் மத்திய ரொம்ப முக்கியம். நம்ம ஆனஸ்டா இருக்கணும். ஏன்னா நம்ம இன்னைக்கு கம்யூனியனுக்கு போக போறோம் இல்லைங்களா? கம்யூனியனுக்கு போகும்போது டாக்டர் கிட்ட போய் சொல்லக்கூடாதுன்னுவாங்க இல்லைங்களா? டாக்டர் கிட்ட போய் சொன்னா அதனோட விளைவை நம்ம தான் சந்திப்போம். அது ஆத்மீக டாக்டர் இயேசு கிட்ட நம்ம நாடகம் போடக்கூடாது. நாடகம் போட்டு ஆமா எல்லாம் சரியா இருக்கிறன்னு நம்ம பண்ணிக்க கூடாது. அப்படி ஒரு மனம் திரும்புதல், மனம் திரும்புதல் வந்து என்னைக்கோ ஒரு இன்ஜெக்ஷன் போட்ட மாதிரி என்னைக்கோ நடந்துடுறது இல்ல. உண்மையா ஒரு காலத்துல நான் மனம் திரும்பி இருக்கிறேன்னா அது கடையாளம் என்ன தெரியுமா? இன்னைக்கும் நான் மனம் திரும்பிக்கிட்டு இருக்கேன்னு அர்த்தம். அது அனுதினமும் நடக்கிற ஒரு காரியம். மனம் திரும்புறவன், மனம் திரும்பினவன் டெய்லி மனம் திரும்பிக்கிட்டு இருப்பான். டெய்லி கடவுளோடு, தனக்கும் கடவுளுக்கும் அந்த பைத்தியக்கார ஒரு காட் அப்சஸ்ட்னுவாங்க. உங்களுக்கு இங்கிலீஷ்ல புரியுதா? அப்சஸ்ட். எப்போ பாரு, பைபிள் கடவுள், பைபிள் கடவுள், வேற எதுவுமே இல்லையா? இவனுக்கு அவன் அப்படித்தான் ஆயிடுவான். மனம் திருமணமும் அப்படிதான் ஆயிரும். கடவுள் 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 கடவுள்னு ஆயிரும். பைத்தியம் அவனுக்கு, உலகத்துல வேற எதுவுமே அவனுக்கு தேவையில்லை, கடவுளே தான் இருப்பான். மத்ததெல்லாம் அவன் கடமையதான் உலகத்துக்கு செய்ய போவானே தவிர எப்ப கடவுளதான் இருப்பான். அப்படி மனம் கடவுள் மேல பைத்தியமா இருக்கிறதுக்கு எனக்கு தடையா இருக்கிற எந்த காரியங்களையும் சாகடிக்கிறதுக்கு தான் பார்ப்பாங்க. அதான் மனம் திரும்பின மனுஷன் செய்யறது, டெய்லி மனம் திரும்புவோம். நம்ம அப்படி கடவுளை மையமாக கொண்ட மனம் திரும்புதல் நமக்கு இருக்கிறதா? அதுதான் நம்ம கேட்கணும். அதான் அந்த இதுல வருது, பாவத்துக்காக மெய்யான துக்கமும் பாவத்தை வெறுத்து கடவுள் பக்கம் முழு நோக்கத்தோடு கீழ்படுகிற முழு நோக்கத்தோடு திரும்புறது. கடவுளுக்கு தான் இனிமே நான் கீழ்படிய போறேன், ஒரு வசனத்துக்கு தான். வாழ்க்கையை பாத்தீங்கன்னா கடவுளுக்கு தொடர்ந்து கீழ்படுகிற ஒரு முறைய பார்க்க முடியும், ஒரு ஒழுங்க பார்க்க முடியும். கடவுளுக்கு தான் நான் கீழ்படியும். அப்படி நமக்கு இருக்கிறதா? அப்படி ஒரு மாற்றம், ஒரு அடிப்படை ரேடிக்கல் சேஞ்ச் பண்ணுவாங்க. புரியுதுங்களா? கடவுள் மேல பைத்தியமாக்குற அடிப்படை மாற்றம் நம்ம வாழ்க்கையில ஏற்பட்டிருக்கிறதா? இல்லங்க, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லை. நாங்க ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வரோம், குடும்ப ஜபம் ஏதோ கொஞ்ச நேரம் செய்யறோம், செஞ்சுட்டு வெளிப்பிரகாரமா பெரிய பெரிய தப்புங்கெல்லாம் ஒன்றும் பண்ணல. ஆனா கடவுள் மேல பைத்தியமா அப்படியே இது இருக்கிற மாதிரிலாம் எங்களுக்கு இல்ல அப்படின்னு இருந்துச்சுன்னா, வெறும் வெளிப்பிரகாரமா ஏதோ கொஞ்சம் இருக்கிறங்கன்னு உங்களுக்கு இருந்துச்சுன்னா, கிறிஸ்தவன் சொல்லிக்கிறோம்னு உங்களுக்கு இருந்துச்சுன்னா, உங்களுக்கு தைரியம் இருந்தா இயேசு கிறிஸ்து கெத்செமனேல பட்ட பாட பாருங்க. அவர் மண்ணுல பிறண்டுகிட்டு ரத்த வேர்வு சிந்துனதை நீங்க பாருங்க. கபத்தால அவர் பட்ட பாடுகளை யோசிச்சு பாருங்க. என்ன மாதிரி வார்னால அடி வாங்கி துடிச்சு அவர் மேல முகம் அகோரம் பண்ணி அவர் காரி துப்புனதை பாருங்க. சிலுவையில அவர் தொங்கிக்கிட்டு என் தேவனே என் தேவனே ஏ கைவிட்டீன்னு கதர்ந்து அந்த இயேசுவை பார்த்து, இயேசுவே நீ செஞ்ச காரியமெல்லாம் நீ பண்ணதெல்லாம் எவ்வளவு அளவுக்கு நான் மதிக்கிறேன்னு தெரியுமா, வெளியில வெறும் நாடகம் தான் போடுவேன், என்ன அது முழுசா ஒன்னும் மாத்த முடியாது, அவ்வளவுதான் நான் அதுக்கு மதிப்பு கொடுப்பேன். வெறும் வெளியில மேக்கப் போட்ட கிறிஸ்தவ மாதிரி நான் ஞாயிற்றுக்கிழமை வந்து ஒழுங்கா இருந்துருவேன், ஆனா வாரெல்லாம் என் இஷ்டத்துக்கு தான் நான் வாழுவேன். அவ்வளவுதான் நீ செத்து நீ எனக்காக பட்ட பாடுகள்லாம் நான் கொடுக்கற மதிப்புன்னு அவருக்கு சொல்லு. அதுக்குத்தான் அவர் செத்தார். ஒரு அடிப்படை மாற்றத்தை மாற்றி கடவுளோடு நம்மளை இணைத்து கடவுள் பைத்தியரா கடவுளுக்காக இயங்குறவர்களா மாத்திரத்துக்கு இல்லையா அந்த பாடுகள் எல்லாம் பட்டது, அவ்வளவுதானா நம்ம இயேசுடைய மரணத்துக்கு கொடுக்கற மதிப்பு? அவரை பார்த்து சொல்லுங்க, உங்களுக்கு தைரியம் இருந்துச்சுன்னா, இவ்வளவுதான் இயேசு, ஞாயிற்றுக்கிழமை வருவேன், மத்த நாள்லாம் என் இஷ்டத்துக்கு நான் வாழ்வேன். கடவுளோடு இணைந்து கடவுள் மேல பைத்தியமா இருக்கிற மனம் திரும்புதெல்லாம் அதெல்லாம் ஆகாது. இயேசு கிறிஸ்து பட்ட பாடுகளுக்கு நீ கொடுக்கற மதிப்பு எவ்வளவு, அதை யோசிச்சு பாருங்க. ஒரே ஒரு வசனத்தை படிப்போம், அப்போஸ்தல நடுவில் 13:17-30. தேவன் நமக்காக எல்லாவற்றையும் செஞ்சுட்டு அவர் குமாரனை இப்படிப்பட்ட பாவிகளுக்கு எல்லாவற்றையும் செஞ்சுட்டு அவர் கடைசியில என்ன கேட்கிறார் நம்ம கிட்ட? அறியாம காலம் இவ்வளவு நாள் இருந்துட்டீங்க, இவ்வளவு நாள் தெரியாம இருந்தீங்க, இத பத்தி தெரியாம இருந்தீங்க, அத கடவுள் விட்டுறேன்றாரு. ஆனா
இப்பொழுதோ மனம் திரும்ப வேண்டும் என்று எங்கும் உள்ள மனுஷர் எல்லாருக்கும் கட்டளை இடுகிறார்.
மனம் திரும்ப வேண்டும் என்று என்ன சொல்றாரு? கெஞ்சி கேட்கல, இட்ஸ் அ கமாண்ட். சர்வ வல்லமை தேவன் உங்களுக்கு கட்டளை கொடுக்கிறாரு, இன்னைக்கு மனம் திரும்புவியா? இத்தனை நாள் எப்படி இருந்தியோ நான் மன்னிச்சு விடுறேன், இன்னைக்கு நீ மனம் திரும்புவியா? இன்னைக்கு கடவுள் மேல பைத்தியமா கடவுளோட உறவுல கடவுளுக்காக ஏங்கிக்கிட்டு கடவுள் தான் எனக்கு எல்லாமே வாழுவியா? இன்னைக்கு நீ மனம் திரும்புவியா? அதான் அவர் கேட்கிறாரு வார்த்தை. இன்னுமே காலங்களை விட்டுறாரு அவரு, இன்னைக்கு நீ மனம் திரும்புவியா?
மேலும் ஒரு நாளை குறித்திருக்கிறார்,
இல்ல நான் மனம் திரும்ப மாட்டேன் அப்படின்னா
அதிலே அவர் தாம் நியமித்த மனுஷனை கொண்டு பூலோகத்தை நீதியாய் நியாய தீர்ப்பார்.
ஒரு நாள் வரப்போகிறது, இந்த வசனம் புரியுதுங்களா? இன்னுமே கடவுள் எல்லாத்தையும் விட்டுறேன்றார், இன்னும் வாழ்ந்த வாழ்க்கையை விட்டுற, இன்னைக்கு நீ மனம் திரும்புவியா? கட்டளைடுறார், அவருடைய கட்டளை, இட்ஸ் எ கமாண்ட், அதை மீறலாமா? இன்னுமே என் தேவனுக்கு விரோதமா நான் எப்படி பாவம் செஞ்சேன்னு யோசேப்பு எப்படி கதர்னாரு, எவ்வளவு செஞ்ச பாவங்களுக்கு என் தேவனுக்கு விரோதமா நான் எப்படி மனம் திரும்பாம ஒரு நிமிஷம் கூட நான் வாழலாம் இன்னுமே நம்ம யோசிக்க முடியுமா? எப்படி நீ வாழ முடியுது? எப்படி நம்ம வாழ்க்கையை நடத்த முடியுது? அவர் பூமியில அவர் கொடுத்த சுவாசம், அவர் கொடுத்த சாப்பாடு சாப்பிட்டுக்கிட்டு, அவர் கட்டளையை மீறி மனம் திரும்பாம நம்ம எப்படி வாழ்றது? நான் மனம் திரும்ப போறேன், இல்ல நான் மனம் திரும்ப மாட்டேன்னா அந்த வசனத்துல என்ன வருது? ஒரு நாள் நியாயத்தீர்ப்பு வரப்போகிறது. இதே வார்த்தையை வச்சுக்கிட்டு நீதியின்படி உங்களை நியாயம் தீர்ப்பார். நம்மள நாமளையே நியாயம் தீர்த்தோம் என்றால் நம் நியாய தீர்ப்புக்கு வரமாட்டோம்னு பைபிள்ல போட்டிருக்கு. நம்மள நாமளையே நியாயம் தீர்த்த, ஐயா நான் பாவி, நான் அப்படி வாழல, இயேசு கிறிஸ்துவோடைய மரணம் பாடுகளை எல்லாம் அசட்ட பண்ணி வெறும் சுயநல நோக்கங்களுக்காகத்தான் கொஞ்சம் சில மாற்றங்களை பண்ணனே தவிர உமோடு ஒட்டி ஒரு பைத்தியமா உன் மேல ஆகல. அந்த மாதிரி பைத்தியம் ஆயிட்டோம்னு வைங்கள, கடவுள் தான் கடவுள் தான் சொல்லிட்டா குடும்பம் அழகா இருக்கும். விளைவுகள் பெருகி பாவங்களுக்கே போகவே மாட்டோம். நம்ம என்னென்ன விளைவுகளை எதிர்பார்க்கிறோம் அந்த விளைவுகளை அந்த உறவு தான் கொடுக்க முடியுமே தவிர சுயநல நோக்கங்கள் கொடுக்காது. அந்த மாதிரி நம்ம தேவனோடு சேர நம்ம தேவன் தான் நமக்கு உதவி செய்யட்டும். அப்படி உண்மையான மனம் திரும்புதல் கடவுளுடைய கிருபைன்னு பாக்குறோம். அந்த கிருபை நம்ம ஒவ்வொருத்தருடைய உள்ளத்திலையும் வேலை செய்யும்படிக்கு ஜெபம் செய்வோம்.